கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் 1 Samuel 18:14-15 வாசிக்கலாம். 1 Samuel 18:14-15.
தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான்.
தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். David behaved himself wisely in all his ways and the Lord was with him. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு மிகவும் பயந்திருந்தான். Wherefore when Saul saw that he behaved himself very wisely, he was afraid of him. இந்த வசனங்களில் இருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு Behavior of some pastors. Behavior of some pastors. சில போதகருடைய நடக்கைகள், சில போதகருடைய நடக்கைகள். Behavior of some pastors. அநேக பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. பைபிள்லையும் நிறைய தேவனுடைய ஊழியக்காரர்களை பற்றி எழுதியிருக்கிறது. அவங்களுடைய பிஹேவியர் எவ்விதமாக இருக்கு, அவங்களுடைய நடக்கைகள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுத்து இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து நன்றாக கவனமாக கவனிங்கள். எப்படி ஊழியமானது போய்கொண்டிருக்கிறது, இந்த கடைசி கால ஊழியம் எவ்விதமாய் போய்கொண்டிருக்கிறது. உலகமெங்கிலும் கடைசி கால போதகர்கள் இருக்கிறார்கள். சென்னையில் ஒரு 50 பாஸ்டர்ஸ் இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு 100 பாஸ்டர் இருக்கலாம். இப்படியாக உலகமெங்கிலும் ஆயிரக்கணக்கான பாஸ்டர்கள் இந்த செய்தியில் இருக்கிறார்கள். அந்த பாஸ்டருடைய பிஹேவியர் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய நடக்கைகள், அவங்களுடைய செய்கைகள் எவ்விதமாய் இருக்கிறது என்பதை வேதத்தின் மூலமாக சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசி நமக்கு ஊழியத்தை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஒருத்தர் பாஸ்டர் ஆகிறதுக்காக வந்து அவங்க ஜெபிக்க கூடாது, மற்ற எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபிக்கலாம், ஆண்டவரே நான் பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஜெபிக்க கூடாது. You can't pray to become pastor. You can't pray to be a minister. நீங்கள் ஒரு ஊழியக்காரர் ஆக வேண்டும் அல்லது பாஸ்டர் ஆக வேண்டும் என்று ஜெபிக்க கூடாது. அது என்னென்றால் தேவனாலே அது முன்னக்கூட்டியே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. It is foreordained by God before the foundation of the world. எரேமியா 1:5.
உன்னை பரிசுத்தப்படுத்தி
உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கும் முன்னதாகவே உன்னை நான் தீர்க்க தரிசியாக நான் முன் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் அது தேவனாலே ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வந்து பாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் ஒரு கொஞ்சம் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சுது, சத்தியம் தெரிஞ்சுன்னா உடனே அவங்க கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு அவங்க வீட்டிலே பாஸ்டர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி பாஸ்டர் தான் சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்களா இல்லை. பாஸ்டர் ஆகணும்னு ஆசை, பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை, பாஸ்டர் பாஸ்டர்னு அழைக்கப்படணும்னு ஆசை. வேலையும் விட்டுறக்கூடாது, ஏன்னா இங்கே விசுவாசம் கிடையாது, அங்கே சம்பளத்தையும் வாங்கணும், பாஸ்டராக இருக்கணும், ராபோஜனம் கொடுக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும், அப்படி என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இது வந்து தீர்க்கதரிசி செய்தியின்படி அது சரியில்லை. யூ கான்ட் Pray for a pastor. நீங்க ஒரு பாஸ்டராகணும் ஜெபிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அது தேவனால ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. பைபிள்ல வந்து பால் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிரீச்சராக இருக்கிறார். அந்த அவர் பால் வந்து ட்ரூ மினிஸ்டர், தேவனால ஏற்படுத்தப்பட்ட உண்மையான ஒரு ஊழியக்காரர், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் பிரீச்சர். அந்த பாலுடைய லைஃபையும் பாலுடைய அந்த டீச்சிங்கையும் வைத்து தான் பிரதர் பிரணாம் இந்த ஏழு பேரை அவர் வந்து தீர்மானித்தார். அதனால் பால் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிரீச்சர். அது மாத்திரமல்ல, எபேசியன் சர்ச்சஸ் நீங்க எபேசியர்கள் எழுதின நிருபத்தை வாசிக்கும் பொழுது அது எல்லா நிருபத்தை காட்டிலும் உன்னதமான நிருபம். அதனால எபேசியன் சர்ச்சி தான் ஒரு ஸ்டாண்டர்ட் சர்ச், அதுதான் ஒரு மாதிரியான ஒரு சபை. பால் தான் மாதிரி, எல்லாத்துக்கும் மாதிரியான ஒரு பிரீச்சராக இருக்கிறார். அதனால அந்த பால வந்து மனசுல வச்சுதான் எபேசியன் சர்ச் தான் உண்மையான சர்ச்சு. அதை மனசுல வச்சுதான் இதெல்லாமே பிரதர் பிரணாம் வந்து தியானம் பண்ணும் பொழுது இத கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவர் போட்ட இதே டயக்ராம, அவர் இங்க போர்டுல இந்த டயக்ராம வரையும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்து பிளாக் போர்டுல அவர் வந்து அங்க வரைகிறார், செவர்ல வரை இவர் பிளாக் போர்டுல வரைகிறார், கர்த்தருடைய தூதனானவர் அங்க செவர்ல வரைகிறார். 64:1-12 கொடுத்த செய்தி சாலோம் என்ற செய்தியிலே பிரதர் பிரணாம் விதமாய் சொல்லுகிறார், பிஃபோர் தீஸ் ஹண்ட்ரட்ஸ் ட்ராட் தோஸ் சர்ச்சேசஸ் டார்க்கனிங் அண்ட் லைட்டனிங் ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி த வே ஐ ஹேட் இட் ட்ராட் ஆன் த போர்டு. நான் இந்த போர்டில் எப்படி இந்த படத்தை வரைஞ்சனோ அதே போல செவரில் வந்து பின்னால நூற்றுக்கணக்கான பேர் அந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கிறாங்க. இதை கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அதே மாதிரி படத்தை வரைகிறார். டார்க்கனிங் அண்ட் லைட்டனிங் ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி த வே ஐ ஹேட் ட்ராட் இட் ஆன் த போர்டு மிஸ்டீரியஸ்லி. ஒரு அது வந்து ஒரு ரகசிய மர்மமாக இருக்கிறது. முதல்ல பாருங்க, பிரதர் பிரணாம் இங்க இதை வரையும் பொழுது இந்த ஊழியக்காரர்கள் எல்லாத்தையும் இந்த காலத்தெல்லாம் வைக்கும் பொழுது அது கர்த்தர் தான் அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தான் அந்த வெளிப்பாட்டை தந்திருக்கிறார், அவர் மனசுல இருந்து தோன்றல, கர்த்தரே அதை கொடுத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக இதே டயக்ராம ஆண்டவர் வந்து அங்க வரைகிறார். நூற்றுக்கணக்கான சாட்சிகள் அங்க இருக்கிறாங்க, அதை பார்த்தவங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. And the strange thing on the last day, when the last church age was drawn out, this great pillar of fire came down among hundreds of people. அக்னி சம்பம் வந்து இறங்கி அந்த நூற்றுக்கணக்கானவர்கள் மத்தியிலே சாட்சியாக அது வரையப்பட்டது. இந்த டயக்ராம் வந்து தேவனால கொடுக்கப்பட்டது. சுவாபனத்து மக்கள் இந்த டயக்ராம் எல்லாம் விரும்ப மாட்டாங்க, இதுக்கு அகைன்ஸ்ட் ஆனவங்க. இது தேவனால் கொடுக்கப்பட்ட டயக்ராம், இங்க தான் அவரே வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். பாத்தீங்களா, அதனால இதெல்லாம் உண்மையான பிரீச்சர்ஸ் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் பால் லைன் மினிஸ்டர்ஸ், பவுல போல உண்மையான ஊழியக்காரர்கள். உண்மையான சபை எபேசியன் சர்ச்சஸ் இருக்கதா, ஸ்டாண்டர்ட் சர்ச். மோசஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராஃபட், தீர்க்க தரிசிகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தீர்க்க தரிசி மோசஸ். ஒரு உண்மையான தீர்க்க தரிசி என்று தன்னை சொல்லுகிறவன் மோசஸ் மூல இருக்க வேண்டும். மனசுல வந்ததெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் இப்படி சொல்றாங்க, விசேஷமா டிபிஎம் பாஸ்டர்ஸ் சொல்றாங்க, அவங்கெல்லாம் மோசஸ் போல ப்ராஃபட். அவங்க எல்லாம் நிறைய பெந்தகோஸ்ட் பாஸ்டர்கள் பொய் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அவங்க யூடியூப்ல கொடுக்குறாங்க, நம்ம பார்க்குறோம், ஆதாரமா இருக்குது. அதெல்லாம் அவங்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் கிடையாது. மோசஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட், பிரதர் பிரணாம் மோசஸ் போல ஒரு ப்ராஃபிட். டேவிட் தான் ரியல் கிங். ஒரு ராஜாவுக்கு ஒரு நல்ல ராஜா, ஒரு முன்மாதிரியான ராஜானா டேவிட்டை நீங்க பார்க்க வேண்டும். தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று அங்க ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது வந்து ஸ்டாண்டர்ட் கிங். அதே போல ஸ்டாண்டர்ட் பிரீஸ்ட் ஆசாரியன் யார் என்றால் ஆரோன். ஆரோன் வந்து ஸ்டாண்டர்ட் பிரீஸ்டாக இருக்கிறான். எப்படி பாத்தீங்களா கர்த்தர் இந்த பைபிள்ல வச்சிருக்கிறார், உண்மையான ஊழியக்காரன் யாரு, அந்த போலியான ஊழியக்காரன் யாரு, உண்மையான சபை எது, அது ஃபால்ஸ் சர்ச் எது அப்படிங்கிறத நீங்க இந்த நேரத்தில் டிசைன் பண்ண வேண்டும். அப்படி உங்களுக்கு டிசைன்மெண்ட் இல்லைன்னா நீங்க வஞ்சிக்கப்படுவீர். அதனால்தான் நான் இந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. உங்களுக்கு நல்ல டிசைன்மெண்ட் வேணும், நிதானித்து அறிகிற தன்மை வேண்டும். வேதத்தின்படி நம்ம எல்லாத்தையும் நிதானித்து அறிய வேண்டும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். நம்ம மனுஷங்களால பிசாசால வஞ்சிக்கப்படக்கூடாது. எது உண்மையான சபை? அவங்க நாங்க உண்மையான சபைன்னு சொல்லுவாங்க. நீங்க பைபிளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, வேதத்தை கொண்டு நம்ம நிதானித்து பார்க்கும் பொழுது, பால் பேட்டர்ன் அவங்களுக்குள்ள இருக்குதா? எபேசியன் சர்ச்சேஸ் மாதிரி இருக்குதா? அது ஸ்டாண்டர்ட் சர்ச்சா இருக்கிறது? அவ்விதமாக இல்லை என்றால் நம்ம வந்து அது தவறு என்று சொல்ல முடியும். பால்க்கு வந்து என்ன இருந்தது? பால் ஹேட் த்ரீ திங்ஸ், மூணு காரியங்கள் அவனுக்கு இருந்தது. முதலாவது அவனுக்கு வார்த்தை இருந்தது, அதுதான் முக்கியமான காரியம். வார்த்தை அவனத்துல வந்தது. இரண்டாவது அவனுக்கு கனிகள் இருந்தது. சிலர் வார்த்தை இருக்கும், ஆனா கனி இருக்காது, நல்ல சுபாவம் இருக்காது. அவங்க அநேக முறை செல்ஃபிஷ் பீப்புளா இருப்பாங்க. திவ்ய சுபாவம் அவனுக்குள்ள இருக்காது. அவன்கிட்ட வார்த்தை இருந்தது, கனி இருந்தது. மூணாவது சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அற்புத அடையாளங்கள் இருந்தது. அதனால பால் வந்து ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன். மோசே டேபர்நாக்கில் வார்த்தையின்படி உண்டாக்கின, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. ஒவ்வொரு ஃபர்னிச்சரையும் அவன் மலையிலே கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கப்பட்டபடி செய்தான். பின்பு எல்லாத்தையும் சரியா அங்க அவன் அந்த பிளேஸ்ல அந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் வைக்கும் பொழுது, செவன் அங்க முக்கியமான பொருட்கள் இருக்கிறது, அதெல்லாம் பேசக்கு நேரம் கிடையாது. பைபிள்ல என்ன போட்டிருக்கா? எல்லாத்தையும் சரியா அந்தந்த இடத்துல அவன் பிளேஸ் பண்ணான். அந்த பலிபீடத்தை எங்க வைக்கணும், தண்ணீர் தொட்டியை எங்க வைக்கணும், குத்து விளக்கு, தூப பீடம், மேசை, பின்பு உடன்படிக்கை பெட்டி எங்க வைக்கணும், எல்லாம் கரெக்டா கத்த சொன்னபடி அவன் செய்தான். கொஞ்சம் கூட அவன் தன்னுடைய சொந்த ஐடியாவை உள்ள கொண்டு வரல. அவிதமாய் செய்யும் பொழுது அவன் ஜென்ரல் பலி செலுத்தும் பொழுது கத்தருடைய அந்த ஃபயர் ஃபயர் ஃப்ரம் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன், பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்தது. அந்த ஆசரிப்பு கூடாரமானது மகிமையினால் நிரப்பப்பட்டது. கிளவுட் வந்து அதை நிரப்பி விட்டது என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அதே போல சாலமன் டெம்பிளை கட்டினான். டெம்பிளை எல்லா வார்த்தையின்படி செய்த உடனே இதை அவன் அதை டெடிகேட் பண்ணும் பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி வந்தது, அங்கேருந்து மகிமை வந்தது. த குளோரி ஆஃப் காட் ஃபில் த டெம்பிள், அது தேவாலயத்தை நிரப்பி விட்டது. ஆசாரியர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு அந்த குளோரி வந்தது. அதே போல ஒரு ஊழியக்காரர் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி ஊழியம் செஞ்சாதான் அவர் எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற முடியும். அவர் செய்கிற ஊழியம் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி இருந்தால் தான் அது மகிமை எங்க வரும், அல்லது அந்த ஊழியத்தில் குளோரி வராது, அந்த ஊழியத்தில் ரேப்சர் வராது. திட்டவட்டமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அந்த டிசன்மெண்ட் வேணும். ஆவிகளை பகுத்தறிகிற தன்மை இல்லை என்றால் நம்ம வஞ்சிக்கப்படுவோம். எல்லாரும் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க, ஒரு சிலர் வஞ்சிக்கப்படுவார்கள். ஒரு சிலருக்கு அந்த டிசன்மெண்ட் இல்லாதனால தேவனுடைய ஆவி என்னதென்றும் மனுஷனுடைய ஆவி என்னதென்றும் அறியாதனாலே வஞ்சிக்கப்படுவார்கள். அதனால இப்பொழுது பைபிள் இருந்து சில பாஸ்டர்ஸ் உடைய பிஹேவியரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவங்களுடைய மிஸ்டேக்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சவுலை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பைபிளில் வாசித்த வசனம் என்ன என்றால், தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். டேவிட் பிஹேவ்ட் ஹிம்செல் வைஸ்லி இன் ஆல் இஸ் பேஸ். தாவீது எல்லாவற்றிலும் புத்திமான், அவனுடைய பிஹேவியர் கரெக்டாக இருக்கு. தாவீதுனுடைய பிஹேவியர், த லார்ட் வாஸ் வித் ஹிம், அதனால அவனுடைய பிஹேவியர் சரியாக இருந்தனால கத்தர் அவனோடு கூட இருந்தார். எல்லாம் ஊழியம் ஊழியன்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்ய ஆசைப்படுறாங்க, ஊழியத்துக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது? ஒழுங்காக பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி பிஹேவியர் எத்தனை பேருக்கு இருக்கு தெரியுமா? அப்படியாப்பட்ட பிஹேவியர் இருந்தால் எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? தாவீது வந்து தேவனுடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமாயிருந்தார். அவன் எப்பொழுதும் அவன் விண்ணப்பத்தின் ஆவியை உடையவனாக இருந்தான். ஜப ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அவன் வந்து பிஹேவியர் வந்து ரொம்ப ஞானமாக நடந்தான் என்று பைபிளில் எழுதியிருக்கிறது. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவனுடைய பிஹேவியர் சரியா இருப்பனால சவுலுக்கு வந்து பயம் வருது. உங்களுடைய பிஹேவியர் நல்ல மாதிரி இருந்தா மற்றவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க. நீங்க கரெக்டா இருந்தா மற்றவங்க பயப்படுவாங்க. நீங்க கரெக்ட் இல்லைன்னா உங்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை பற்றி பயம் இருக்காது. நம்ம சின்சியரா இருந்தா மற்றவங்க நம்மளுக்கு பயப்படுவாங்க. மற்றவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம சின்சியர் இல்லாம எனதானு இருந்தோம்னா யாரும் நம்மளை கேர் பண்ண மாட்டாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. தாவீது வந்து மகா புத்திமானாய் நடந்தனாலே சவுல் அவனுக்கு பயந்தான் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. சவுல் வந்து என்ன ஜென்ரல், அவன் தான் கிங் ஆஃப் த கிங்டம், அந்த ராஜ்யத்துக்குடைய ராஜாவாய் இருக்கிறான். அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறான். ப்ராபட் சாமுவேல் அனாயிச்சடியும் அவனை ராஜா என்கிற ஸ்தானத்திலே கொண்டு வர முதல் ராஜா, ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல், அந்த ஒரு ஸ்தானத்திலே பிளேஸ் பண்ணுகிறார். சாமுவேல் அங்கே பிளேஸ் பண்ணுகிறார். இப்பொழுது இவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவன், ராஜா நினைச்சா எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்படி அவனுக்கு ராணுவம் இருக்கிறது, அவனுக்கு அத்தாரிட்டி இருக்கிறது. அப்படியாப்பட்டவன் இந்த தாவீதுக்கு பயப்படுறான்னா, தாவீது ஒரு டீனேஜ் பாய், அவன் டீனேஜில் இருக்கிறான். ஆனா அவனுக்கு போய் இவ்வளவு பெரிய ராஜா பயப்படுகிறான். ஏன் பயப்படுகிறான்? அவன் வந்து இவனை அட்டாக் பண்ணிடுவான்னு பயப்படுறானா? இல்லை. அல்லது அவனுக்கு ஒரு ராணுவம் இருக்கிறது, அவனுக்கு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிங்கிறதுக்காக பயப்படுறானா? கொஞ்சம் பேர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா போதும், நாங்கள் அதை பண்ணிடுவோம், பாஸ்டரையே இந்த இடத்த விட்டு துரத்திடுவோம்பாங்க. ஆண்டவர் பிளேஸ் பண்ணும்பொழுது மனுஷன் எவனும் துரத்த முடியாது, உலகமே வந்தாலும் துரத்த முடியாது. ஒருத்தன் சொல்கிறான், நான் உங்களை இந்த இடத்த விட்டு துரத்தி உங்கள் லேண்டே எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கடைசியில் ஆண்டவர் அவன் இடத்த விட்டு அவனை துரத்திட்டார். அவன் வீட்டையே விற்கும்படியாக ஆண்டவர் செய்தார். இப்படி தான் நிறைய பேர் சேலஞ்சு பண்ணுவாங்க. பாஸ் இருக்கிற விதமாக ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. இதெல்லாம் நமக்கு அநேக அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். கத்தர் மேலே தான் நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம். கத்தர் நம்மை அழைத்தாரா, அனாயின் பண்ணாரா, பிளேஸ் பண்ணாரா, அதை தான் நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே டேவிட்டுக்கு சவுல் பயப்படுகிறான். அப்படின்னு ஒரு பாய், அவன் ஒரு மேன், அவன் ஒரு பவர்ஃபுல் மேன், அத்தாரிட்டி இருக்கிறது, அனாயின்டு மேன், அங்கே தாமுவேல் அபிஷேகம் பண்ணியிருக்கான், அவ்வளோ பெரிய பிளேஸில் இருக்கிறவன் இந்த தாவீதுக்கு பயப்படுறான்னா என்ன அர்த்தம்? அவனுடைய பிஹேவியர். அல்லேலூயா. அவன் புத்திமானாய் நடந்தான், தன் செயலில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். டேவிட் பிஹேவ்ட் ஹிம்செல்ஃப் வைஸ்லி. அவன் ஞானமாக நடந்ததுனாலே இவன் அவனுக்கு பயப்பட வேண்டியதாக வந்தது. காரணம் என்னன்னா, பிகாஸ் ஆஃப் டேவிட்ஸ் பிஹேவியர் அண்ட் த லார்ட் வாஸ் வித் ஹிம். கத்தர் அவனோடு கூட இருந்தார். ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. ஒரு மனுஷன் கூட கத்தர் மட்டும் இருந்தா அவன் தான் மெஜாரிட்டி. உலகத்தில் 700 கோடி மக்கள் இருந்தாலும் ஒண்ணு, அதை விட இவன் மெஜாரிட்டி. ஏன்னா கத்தர் அவனோடு கூட இருக்கிறார். நீங்க டெய்லி அப்படிதான் ஜெபிக்கணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கும், நீர் என்னோடு கூட இருப்பதற்காக சோத்திரம் அப்படி சொல்லி பாருங்க. கத்தர் உங்க கூட இருப்பார். நீங்க அதை பிலீவ் பண்ணும். கத்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தான் மற்றவங்க பயப்படணும். ஏனென்றால் ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. அல்லேலூயா. இங்கே நம்ம என்ன காண்கிறோம் என்றால், சவுல் வந்து பயப்படுகிறான், அவன் தாவீதுக்கு பயப்படுகிறான். எவ்வளோ கிரேட் மேன் அவனுக்கு, அவனுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது. இவன் பயப்படுறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய பிஹேவியர், அவனுடைய குட் பிஹேவியர். அவன் வார்த்தையின்படி பிஹேவ் பண்ணுகிறான். நீங்கள் வார்த்தையின்படி பிஹேவ் பண்ணால் உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க. ஒரு தேவ பயம் அவங்களுக்குள்ள வரும். உங்களுக்கு விரோதமா அவங்க மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியம் அதுதான். இப்பொழுது சவுலுக்கு வந்து ஜலசி வருகிறது, பொறாமை வருகிறது. அது மாத்திரமல்ல அவன் பாப்புலாரிட்டி, அவன் வந்து பாப்புலாரிட்டியை விரும்புகிறான், புகழை விரும்புகிறான். அதனால பாப்புலாரிட்டியும் ஜலசியும் அவனுடைய ஊழியத்தை அவன் இழந்து போகும்படியாக செய்தது. பிகாஸ் ஆஃப் பாப்புலாரிட்டி அண்ட் பிகாஸ் ஆஃப் ஜலசி சால் லாஸ்ட் ஹிஸ் மினிஸ்ட்ரி. சவுல் தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனார். அங்க பாட்டு பாடுகிறாங்க, பெண்கள் பாட்டு பாடுகிறாங்க. 1 Samuel 18:7-6 வாசிக்கலாம்.
தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாக
அதனுடைய சரணம் என்னவென்றால் மறுபடியும் பாடும் பொழுது சவுலுக்கு வந்து அவனுக்கு ஜலசி ஏற்படுது, பொறாமை ஏற்படுது. எனக்கு 1000, அவனுக்கு 10,000, இன்னும் ராஜாங்கம் மட்டும்தான் பாக்கி இருக்குது, அதையும் அவங்க ஜனங்களை அவனுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவன் மேல ஜலசி ஏற்பட்டது, பொறாமை ஏற்பட்டது. அவன் வந்து பாப்புலாரிட்டியை விரும்புகிறவன். இப்ப நம்மளை விட இன்னொருத்தரை புகழ்ந்துட்டாங்க, யாராவது ஒருத்தர் பாஸ்டர் ஆகிலும் அல்லது வேற யாராயிலும் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி புகழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்வோம், பரவாயில்ல, கத்திரி ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்துருக்கிறார், அவிதமான ஒரு கிருபை கொடுத்துருக்கார், நீ சந்தோஷப்படதான் செய்யணும். நம்முடைய பொசிஷன் ஒன்று இருக்குது, பாஸ்டர் பொசிஷன் இருக்கு, உங்களுடைய உங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, அந்த ஸ்தானத்தை யாராலும் எடுக்க முடியுமா? கத்தர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தா அந்த ஸ்தானத்தை யாராலும் எடுக்க முடியாது. நம்ம உண்மையா இருந்தா அந்த ஸ்தானத்தை யாராலும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அவன் என்ன செய்யறான் என்றால் அவன் மேல பொறாமை ஏற்பட்டது. ஒருத்தர் என்ன செய்தால் வந்து கம்பேர் பண்ணி புகழ்ந்துட்டா போதும், ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் சவுளுடைய ஆவி. நீங்க கம்பேர் பண்றீங்க அப்படிம்பாங்க, அவங்களும் அவங்க பேச்சில கம்பாரிசன் நிறைய இருக்கும். நம்மளும் தான் கம்பேர் பண்றோம், அதே போல அவங்களும் கம்பேர் பண்றாங்க. நம்ம கம்பேர் பண்ணாம இருக்கிறோமா? இவங்களை விட அவங்க பெற்று, அவங்கள விட இவங்க பெற்று சொல்றோமா சொல்லலையா? அப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஏன் பொறாமை வருது? கத்திற்கு சோத்திரம், அவங்களுக்கு ஆண்டவர் அந்த நல்ல சுவாதத்தை கொடுத்துருக்கிறார், அவங்களுக்கு அந்த கிரேஸ் கொடுத்துருக்கிறார், சந்தோஷம்தான். அதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே, நம்முடைய ஸ்தானத்தை யாரும் எடுக்க முடியாது. ஏன் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல புத்தி இல்லை? அவனுக்கு ஜலசி ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, அவன் பாப்புலாரிட்டியை விரும்புகிறான், தன்னை தான் எல்லாரும் புகழணும், தன்னையே எல்லாரும் தலைக்கு மேல தூக்கி வைக்கணும். இப்படி எதிர்பார்க்கிறவங்க வந்து தங்களுடைய ஊழியத்தை இழந்து போவார்கள். மற்றவங்களை வந்து நம்ம பெருமையா சொன்னா நம்ம சந்தோஷப்பட வேண்டியதா? கத்தருக்கு சோத்திரம், தன்னை தான் தூக்கி தூக்கி தலைக்கு மேல வைக்கணும், மற்ற எல்லாரையும் கீழே போட்டுறணும், நம்மளை மட்டும்தான் தூக்கி வைக்கணும், அப்படி எதிர்பார்ப்பது நல்ல ஆவி கிடையாது. அது வந்து நீங்க பாப்புலாரிட்டியை விரும்புறீங்கன்னு அர்த்தம். அவன் இவன் பாப்புலாரிட்டியை விரும்பினான், அதனால அவனுக்குள்ள வந்து பொல்லாத ஆவி வந்து, அதுல இருந்து அவனுக்கு பொல்லாத ஆவி வந்து அவன் வந்து தாவீதை காய்மாகரமாய் பார்க்கிறான். அந்த ஆவி என்ன செய்யறது என்றால் தாவீதை வந்து ஈட்டியை வச்சு அவன் மேல குத்த ஆரம்பிக்கிறது. அடுத்த உடனே அடுத்த வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? அவன் ஈட்டி எடுத்து அந்த தாவீதை குத்த ஆரம்பி தாவீது விலகி விட்டான். 2 முறை ட்ரை பண்ணான், 2 முறை தாவீது விலகி விட்டான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எரிந்தான், ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான்.
சவுல் had a javelin, அவன் கையில ஒரு javelin ஈட்டி இருக்கிறது. He was only throwing javelin, so easily distracted. பாருங்க, அவனுக்கு வந்து அந்த காயமாகாரம் வந்து விட்டது, அந்த ஆவி வந்து அப்படி இன்னும் மோசமா போயிட்டு. அது மாத்திரமல்ல, கத்தர் சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா, நீ போய் அமலேக்கியர்களை வந்து நீ வந்து பழி வாங்க வேண்டும். என்னுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது அவன் குறுக்க வந்து அவங்களை தடை பண்ணினான், யுத்தத்துக்கு வந்தான், அதை என் மனசுல வச்சிருக்கிறேன். சில நேரங்களில் நம்ம நமக்கு விரோதமாய் சிலர் தவறு செய்யும் பொழுது நம்ம மன்னிக்கலாம். நம்ம மன்னிச்சாலும் அது ஒருவேளை நம்ம அதை கேர் பண்ணாமல் இக்னோர் பண்ணிடலாம். ஆனால் ஆண்டவர் மனசில் வைப்பார். ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது ஆண்டவர் மனசில் வைப்பார். அந்த பஸ்ட் எக்ஸைடஸ் அங்கே வரும் பொழுது, மோசஸ் மினிஸ்ட்ரி வரும் பொழுது, அமலேக்கன் அதுக்கு விரோதமாய் வருகிறான். யாத்ரா 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது 1 சாமுவேல் 15 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவங்க மேலே யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணிவிட வேண்டும் என்று சவுலுக்கு சொல்லும் பொழுது சவுல் என்ன செய்கிறான் என்றால், ஆகாகை உயிரோடு காப்பாற்றுறான். அமலேக்க ராஜாவை ஆகாக உயிரோடு காப்பாற்றி அவங்ககிட்ட போய் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று போட்டான். அவங்ககிட்ட போயிட்டு இவன் ஸ்மைலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய் கதை பேசிக்கிறான். சத்ருகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறான். சத்ருகிட்ட ஃபெல்லோஷிப் வச்சுருக்கிறான். சத்ருவை சிநேகங்கள்னு போட்டிருக்கு நமக்கு நியூ டெஸ்டமென்ட்ல. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. அதனால் ஆனால் சத்ருவை நம்ம வந்து சிநேகிங்கள். ஆனால் சத்ருவோடு போய் ஃபெல்லோஷிப் வைக்கலாமா? சத்ருவோடு ஃபெல்லோஷிப் வைக்க சொல்லலை. எல்லாரையும் தான் நேசிங்க, சத்ருக்களையும் நேசிங்க. ஆனால் சத்ருக்களோடு ஃபெல்லோஷிப் வைக்கணுமா? ஃபெல்லோஷிப் வைக்கக்கூடாது. இவன் ஒரு ஃபெல்லோஷிப் வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறான். 32-33 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே வரும் பொழுது அந்த ஆகாக பார்க்கிறார். ஆகாக கிட்ட இவன் ஸ்மைல் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கோபம் வந்து விட்டது. எத்தனையோ பேரை இஸ்திரிகளையும் புருஷர்களையும் இவன் கொன்று போட்டான். அவங்கிட்ட போய் இவன் பேசிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை நிர்மூலம் பண்ண சொல்லியிருந்தார். இவன் அந்த அமலேக்கனை உயிரோடு காப்பாற்றி இருக்கிறான். அந்த ஆகாகை காப்பாற்றி இருக்கிறான். அவன் என்ன அங்கே வந்து அந்த சாமுவேல் வந்து அந்த ஆகாகை கொண்டு வர சொல்லுகிறான். 32 வாசிக்கலாம்.
பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமா அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான்.
ஆகாக வந்து பிசாசு அடையாளமா இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசி, அப்ரைட் ஜட்ஜ். அவன் அவர் உண்மையான நியாயாதிபதி. அதனால் ஆகாக வந்து துண்டித்து போட்டான், தலையை வெட்டி போட்டான். பார்த்தீங்களா? சவுளுடைய நேச்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். கீழ்ப்படியலை. சாமுவேல் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியலை. நீ ஒபீடியன்ஸ் தான் வந்து இஸ் பெட்டர் தேன் த சாக்ரிஃபைஸ். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமமானது. God rejected Saul after he was anointed by the prophet. தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ரிஜெக்ட் ஆகப்பட்டான். தீர்க்கதரிசி மெசேஜில் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அநேகர் ரிஜெக்ட் ஆகிறாங்க. அநேக ஊழியக்காரில் அவங்க ரிஜெக்ட் பண்ணி போடுகிறார். காரணம், அவங்களுடைய பிஹேவியர் சரியில்லை. The anointing that he had already left him. ஏற்கனவே அவன் மேல இருந்த அனாயிட்டிங் போய்விட்டது. அவன் மேல ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்தது. He didn't obey. அவன் வந்து கீழ்ப்படியவில்லை. Obedience is better than sacrifice. இதுதான் சாலுடைய பிஹேவியர். ராஜ்யபாரத்தை இழந்து போய்விட்டான். First king of Israel. தன்னுடைய ஊழியத்தை அவன் கெடுத்து விட்டான். Because of popularity and because of jealousy, Saul lost the ministry. அடுத்தபடியாக 1 ராஜாக்களின் புத்தகம் 11:28.
யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான்.
சரி, இங்கே யெரொபெயாமை வாசிக்கிறோம். யெரொபெயாம் வந்து பராக்கிரமசாலியாக இருந்தான். ஜெரொபாம் வாஸ் எ மைட்டி மேன் ஆஃப் வேல்யூ. ஒரு பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தன், அவன் ஒரு வாலிபன். அல்லது சாலமன் என்ன செய்கிறான் என்றால் அவன் திறமையானவன் என்று சொல்லி அவனுக்கு ராஜ்யாங்கத்திலே முக்கியத்துவம் கொடுக்குறான். அவன் யோசேப்பு குடும்பத்தாருடைய அந்த கோத்திரத்தை கவனிக்கத்தக்கதாக ஒரு அந்த போஸ்ட் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு அந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. ஜனங்களோடு எப்படி தொடர்பு கொள்வது? கலெக்டருக்கு வந்து பப்ளிக் ரிலேஷன்ஷிப் வேணும், அந்த திறமை வேணும். அதனால் அவனுக்குள்ள அந்த பொட்டன்ஷியலாக எல்லாமே இருக்குது, திறமெல்லாம் இருக்குது. அதனால் அவன் ஒரு கலெக்டருங்க ஸ்தானத்தில் அவனை வந்து பிளேஸ் பண்ணுகிறான் சாலமோன். இவ்விதமாக பிளேஸ் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு ஹானர் கொடுக்கும் பொழுது அவன் என்ன செஞ்சிருக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கணும். ஆனா அதுக்கு மேத்த மாதிரி நடக்கல. ஜெரபம். இப்பொழுது கர்த்தருடைய தீர்க்க தரிசி அங்க வருகிறார். அந்த தீர்க்க தரிசி பேர் அகியா. அந்த அகியா என்ற தீர்க்க தரிசி புது சால்வையை போர்த்தி கொண்டு வருகிறார். வயல் வழியில எரபெயாம பார்க்கிறார். எரபெயாம பார்த்து அந்த புது சால்வைய, நீளமான ஒரு சால்வைய 12 துண்டா கிழிக்கிறார். 12 துண்டா கிழிச்சு 10 துண்டை எடுத்து அவங்க கையில கொடுக்கிறார், எரபெயாமில் கொடுக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை வந்து 10 கோத்திரத்துக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிற. நீங்க 29வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ 10 கோத்திரத்துக்கு ராஜாவாய், நான் சாலமனின் ராஜாவே ராஜ்யத்தை நான் டிவைட் பண்ணுகிறேன். அவன் அந்நிய பெண்களை வாகம் செய்து அவன் விக்கிரங்களுக்கும் ஆலயத்தை கட்டி அவன் வந்து சோர மார்க்கமாய் போய்விட்டான். அதனால எனக்கு அவன் மேல மனஸ்தாபம். அவனுடைய ராஜ்யத்தை நான் 12 துண்டா நான் கிழிச்சி 10 துண்டை உனக்கு தரேன். அந்த அங்க சாலமனுக்கு 1 கோத்திரம், தாவீது நிமித்தமா 1 கோத்திரம் இருக்கும் என்று சொல்லுகிறான். நல்லா பாருங்க, இப்ப 10 ட்ரைப்ஸுக்கு அவன் கிங்கா மாறுகிறான். நீ கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமா இருந்தா, நீ சரியா பிகேவ் பண்ணா, வார்த்தையின்படி பிகேவ் பண்ணா, உன்னுடைய ராஜ்யத்தையும் நான் வந்து பலப்படுத்துவேன். தாவீதுக்கு வீட்டை கட்டினது போல உனக்கும் வீடை கட்டுவேன் அப்படின்னு கத்த சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய போஸ்ட் கிடைக்குது. சாதாரண ஒரு ஏழை பையனுக்கு அவனுக்கு உள்ள சில திறமைகள் இருக்கிறது. சாலமன் அவனுக்கு ஒரு கலெக்டர் போஸ்ட் கொடுக்கறான். இப்பொழுது அகியா தீர்க்கதரிசி வேற இந்த மாதிரி ஒரு ப்ரோபசி உரைக்கிறார். அகியா வந்து ஒரு விஷன் பார்த்து அந்த விஷன் படி அங்க ஒரு அடையாளமாக தீர்க்கதரிசிகள் என்னைக்கும் ஒரு காரியத்தை அடையாளமாக செய்து காண்பிப்பார்கள். இப்படி அடையாளமாக செய்து புது சால்வைய அங்கே 10 துண்டா அவனுக்கு கொடுக்கும் பொழுது, நீ 10 கோத்திரத்துக்கு ராஜா என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய போஸ்ட். ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். நம்ம வந்து சாதாரண ஆளு நினைக்கிறாங்க, ஆண்டவர் உங்களை லிப்ட் பண்ண முடியும். இங்க அகியாத கூட இங்க ஜெரோபியாம் அதுக்கு உதாரணமாக இருக்கிறோம். நம்ம கூலி வேலை தானே செய்யறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களை ஆண்டவர் லிப்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபெய்த் வேணும். நீங்க அந்த மாதிரி ஜெபிக்கணும். பாசராருக்காக ஜெபிக்க முடியாது, ஆண்டவர் தான் ஏற்படுத்தணும். மற்ற காரியங்கள்லாம் ஜெபிக்கலாம். நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை லிப்ட் பண்ண முடியும். இவனை வந்து ராஜாங்க ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறார். அவனுக்கு 2 கோத்திரம், இவனுக்கு 10 கோத்திரம். அவனை விட இவனை ஆண்டவர் ரொம்ப ஹை போஸ்ட்டுக்கு கொண்டு செல்கிறார். இப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான் என்றால், ஆண்டவர் வந்து சாலமனை விட்டு விலகி நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சாலமனுக்கு விரோதமாக செயல்படுகிறான். அதெல்லாம் அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. அதனால சாலமன் அவனை வந்து துரத்துகிறான். அவனுக்கு விரோதமாக சாலமன் வரும்பொழுது எகிப்துக்கு ஓடி போய் விடுகிறான். எகிப்துக்கு ஓடி போய் 3 வருஷம் அங்கே இருக்கிறான். அப்பொழுது சாலமன் மரித்து விட்டான். பின்பு அவன் அங்கே வர்றான். திரும்ப அவன் எருசலேமுக்கு வந்து ஜனங்கள் எல்லாரும் அவன் பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. ரெகோபெயாமுக்கு விரோதமாக இருந்ததுனால 10 ட்ரைப்ஸ் வந்து அவன் கூட வந்துட்டு 10 கோத்திரத்துக்கு ராஜாவாக மாறிவிட்டான். அது இஸ்ரேல், இது யூதா, அது நார்தன் கிங்டம், இது சவுத்தர்ன் கிங்டம். ராஜ்யம் 2 பிரிவாக மாறிவிட்டது. எரோபெயாம் வேலைக்காரன், சாலோமனுடைய வேலைக்காரனுக்கு சாலோமனுடைய மகனை விட அங்க 10 கோத்திரங்கள் கொடுக்கப்படும் பொழுது அவன் என்ன செய்யறான் என்றால், ஹி வாஸ் ஃபீலிங் இன்செக்யூரிட்டி. அவனுக்கு வந்து என்ன சொல்றால், ஃபீலிங் ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி. பயமும் வந்தது, நமக்கு பாதுகாப்பு இல்லை என்ற எண்ணமும் வந்தது. ஜனங்கள் என்ன செய்வாங்க, இங்க இருந்து அங்க ஓடிடுவாங்க, இங்க இருந்து அங்க தாவீதின் குமாரன், அங்க சாலமனின் குமாரன் ரெகோபெயாம் சேர்ந்துக்கிடுவாங்க. அங்க தேவாலயம் இருக்கிறது, அதனால நம்ம என்ன செய்யறது. அதான் அவனுக்கு பயம் ஏற்படுகிறது. இந்த 10 கோத்திரத்தார் மறுபடியும் அங்க சேர்ந்துட்டா, அங்க போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றாங்க, தேவாலயத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போயிட்டாங்கன்னா. இந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி வந்தது, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. ஃபியர் அவனுக்குள்ள வந்ததுனாலே அவன் என்ன செய்தான் என்றால், இந்த எல்லையில ஒரு பொன் கன்றுக்குட்டி, அந்த எல்லையில ஒரு பொன் கன்றுக்குட்டி, தானில் ஒரு பொன் கன்றுக்குட்டியும் பெத்தேலில் ஒரு பொன் கன்றுக்குட்டியும் செய்து இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி வந்துச்சு, இதுதான் உங்களுடைய தெய்வம் சொல்லி ஈனமானவர்களை பூசாரிகளாக ஏற்படுத்தி சில பண்டிகைகளையும் அவனே ஏற்படுத்தி ஜனங்களை வந்து பொன் கன்றுக்குட்டியை வழிபடும்படியாக செய்தான். அது எதனால செய்தா? ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி. அதே போல ஒரு பாஸ்டருக்கு ஃபியர் வரலாம், நம்ம ஜனங்கள்லாம் ஓடி போவாங்களோ, இதுதான் பாஸ்டருக்கு பயம், இங்கிருந்து அந்த சர்ச்சுக்கு போயிடுவாங்களோ, அந்த பாஸ்டர்கிட்ட போய் சேர்ந்துக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டி ஏற்படுகிறது. ஆண்டவர் நமக்குன்னு நியமிக்கிட்ட ஆத்மாக்களை தரப்போறாரு, ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் நம்மளா அழைச்சிருந்தாருன்னா அது நமக்கு அது எந்த நம்முடைய ராஜ்யம் வந்து வீழ்ச்சி அடையாது அப்படிங்குன்னு ஒரு பாஸ்டருக்கு பயம் வரும். அதனால இங்கிருந்து அங்கே போயிடுவாங்களோ, அங்கிருந்து இங்கே போயிடுவாங்களோ. ஏன்டா ஒரு பாஸ்டர் அப்படி தான் ஃபோன் பண்ணி கேட்டார், என்ன இதில் இங்கே சர்ச்சிலேருந்து அங்கே வந்திருக்கீங்களா, நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் போஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? எங்கள் சர்ச்சில் யாருக்கும் ஸ்பெஷல் போஸ்ட் கிடையாது, எல்லாருமே எல்டர்ஸ் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கல. அவங்க வந்து சர்ச்சு முடிஞ்சா வீட்டை பார்த்து போவாங்க, அவங்கள அவங்க பிரியப்படுத்திக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கதில்லை. சர்ச்சையே பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆயிடுது, எல்லாரும் உடனே வீட்டை பார்த்து ஓடுறாங்க. என்கிட்ட வந்து என்னையே பிரியப்படுத்துவதுக்கோ நான் அவங்கள பிரியப்படுத்துவதுக்கோ நேரமே கிடையாது. அவங்கெல்லாம் வார்த்தையை நிமித்தமாக வர்றாங்க. எதுக்காக நீங்கள் வர்றீங்க? வார்த்தையை நிமித்தமாக வர்றோம் பாஸ்டர், உங்கள் வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நான் ஏற்கனவே அதை வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம யாரு மேலேயும் அதிகாரம் செலுத்த முடியாது, அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். அது சொன்ன உடனே அவர் பேசாமல் இருக்கிறார். இதே போல தான் எரோபியாமுக்கு ஒரு அவனுக்கு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, எல்லாம் ஓடிடுவாங்களோ அல்லது நம்முடைய ராஜ்யபாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கணும்? அகியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், அவருக்கு ஆண்டவர் விஷன் காண்பித்திருக்கிறார், நமக்கு 10 கோத்திரத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம ராஜ்யத்தை அவர் நிலைப்படுத்துவன் வேற சொல்லியிருக்கிறார். நம்ம பிஹேவியர் சரியா இருந்தா ராஜ்யம் நிலைச்சிருக்க போகுது, பிஹேவியர் சரியா இருந்தா ஊழியம் வளரும். இப்போ ஒரு பாஸ்டருடைய பிஹேவியர் சரியில்லைன்னா ஊழியம் வீழ்ச்சி அடையும். ஆண்டோர் அவரை உண்மையிலே அழைத்திருந்தால், அதன் மேல அந்த காலிங் மேல அவருக்கு ஃபெய்த் இருந்தா அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு வந்து ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு அப்படி வந்தது. அதனால அவன் பொன் கன்று குட்டியை வாங்கி அவன் நமஸ்கரித்தனால ஆண்டோர் சொன்னார், உன்னுடைய ராஜ்யமானது அழிஞ்சி போய் உன்னுடைய மாம்சத்தை பறவைகள் சாப்பிடும் என்று சொன்னார். அப்படி பாத்தீங்களா, அவன் தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனான். பிகாஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி ஜெரோபயாம் ருயின் ஹிஸ் மினிஸ்ட்ரி, தன்னுடைய ஊழியத்தை பாழாக்கி போட்டான். அடுத்தபடியாக நம்ம கவனிக்க வேண்டியது ஜோசபாத், யோசபாத்தினுடைய ஊழியம். 1 ராஜாக்கள் 22 அதிகாரத்திலே யோசபாத்தை வாசிக்கிறோம். இந்த யோசபாத் வந்து ரொம்ப நல்ல ஒரு ராஜா தான், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 1 ராஜாக்கள் 22:2-4 வாசிக்கலாம்.
3 வருஷத்திலே யூதாவின் ராஜாவாக யோசபாத் இஸ்ரேலின் ராஜாவிடத்திற்கு போயிருக்கும் போது இஸ்ரேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரேலின் ராஜாவை நோக்கி, நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான்.
இப்பொழுது யோசபாத்துக்கு அப்படிலாம் ஒன்றும் பயம் கிடையாது, அவனுக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி அப்படிலாம் அவனுக்கு கிடையாது. அல்லது அவன் வந்து மற்ற ராஜாக்களை போல இல்லை, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்கிறான். அவனுடைய ட்ரபிள் என்ன? அவனுடைய ட்ரபிள் என்னவென்றால் லவ் ஃபார் ஃபெல்லோஷிப். அவன் எல்லாரையுமே நேசிப்பான், அன்புல மயங்கிருவான். யாராவது அன்பா பேசிட்டா, யாராவது நல்லா உபசரிச்சிட்டா அப்படியே மயங்கிருவான். ரொம்ப நல்ல பிரதர், ரொம்ப நல்ல சிஸ்டர்னு மயங்கிடுவான். இதுதான் அவனுடையது, லவ் ஃபார் ஃபெலோஷிப். அதே போல் தான் சிலருக்கு நல்ல விருந்து வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டா அப்படியே மயங்கிடுவாங்க, ரொம்ப நல்ல பிரதர்ன்றுவாங்க. அதே மாதிரி தான் இவன். பைபிளில் என்ன வாசிக்கிறோம் என்றால், யோசபாத் வந்து அவன் ராஜாவான போது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக தன்னை பலப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17 அதிகாரம் 1 வாசிக்கலாம். 17 அதிகாரம் 1 வசனம். 2 ராஜா 2:4-17:1
அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாக யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக
பலப்பட்டான். ஸ்ட்ரென்தன் ஹிம்செல்ஃப் அகைன்ஸ்ட் இஸ்ரேல். இஸ்ரேல்ல ஆகாப் இருக்கிறான், அவனுடைய மனைவி ஜேசபெல், அவங்க விக்கிரகாரணை செய்யறாங்க. அதனால அவனுக்கு விரோதமாக நம்முடைய ஜனங்கள் அவங்களால வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக தன்னை பலப்படுத்தி கொண்டான். டினாமினேஷனுக்கு விரோதமாக இன்னைக்கு நம்மை பலப்படுத்தி கொள்கிறோம். டினாமினேஷன் ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணுகிறது, 3 கடவுளை நம்புகிறது, பிதாகுமாரன் பசுத்தாவி டைட்டில் பேப்டிசம் கொடுக்கிறது, அது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஸ்தாபனத்துக்கு விரோதமாக நம்மை பலப்படுத்தி கொடுக்குறோம். நம்முடைய டீச்சிங் நம்ம எல்லாம் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறது, டினாமினேஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறது. அதே போல தான் ஜோசப் பார்த்து ஏசபேலுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக தன்னை பலப்படுத்தி கொண்டான். சீரியாவுக்கு விரோதமாக அல்ல, எகிப்துக்கு விரோதமாக அல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாக. அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அவங்களுடைய போதகம் சரி கிடையாது, அந்த ஸ்தாபனத்தினுடைய போதகங்கள் சரி கிடையாது, அது பாபிலோனிய உபதேசம். அதனால இவன் சிறப்படுத்தி கொண்டவன். இப்பொழுது சவுல் ஆகாப் என்ன நினைக்கிறான் என்றால், இவனை வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, இவனுடைய ராணுவம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது, கத்தர் அவங்க கூட இருக்கிறார், இவங்கிட்ட சண்டை போட்டு இவனை ஜெயிக்க முடியாது. அதனால இவனை என்ன செய்யணும் என்றால், சாத்தான் தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்துகிறான். நல்ல சாப்பாடு கொடுத்து அவன்கிட்ட அன்பா நயமா பேசிட்டா அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான் அப்படின்னு நினைச்சு இப்ப என்ன செய்யணும், ஆடு மாடுகளை அடிக்கிறான். 4 வாசிக்கலாம்.
இன்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து,
அந்த 18 அதிகாரத்துல வாசிக்கலாம். 2:4-18
பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான்.
எல்லாருக்கு முந்தின வசந்த வாசிகள் ஆடு மாடுகளை அழைப்பித்து அவன் சொல்லுகிறான், நீர் வந்து
சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது
இரண்டாம் வசனம்
அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான்.
இது அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனம் அநேக ஆடு மாடுகளை அடிக்கிறான். பிரியாணி வேணாண்டால் ரொம்ப ரிச் ஃபுட், ரொம்ப வந்து என்ன சொன்னால் அவன் வந்து பலமான ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணிடணுன்னு இவன், நீர் கீழாத்துள்ள ராமத்துக்கு போலாமா, இல்லை உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள், என்னுடைய வீரர்கள்லாம் உம்முடைய வீரர்கள் தான் வர அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, அவனை வந்து அட்டாக் பண்ண எதிர்த்து அட்டாக் பண்ண முடியாது, அதனால அவனை ப்ளீஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறது. இதுதான் வந்து லவ் ஃபார் ஃபெல்லோஷிப், ஃபெல்லோஷிப்பை நேசிக்கிறவன். யாருக்கிட்ட ஃபெல்லோஷிப் வைக்கணும், யாருக்கிட்ட ஃபெல்லோஷிப் வைக்கக்கூடாதுன்னு தெரியணும். இவனுக்கு அந்த டிசைன்மெண்ட் இல்லாதபடி ஒருத்தர் கொஞ்சம் அன்பை காமிச்சிட்டா, ஒரு முகசுதி பண்ணிட்டா அப்படியே அவங்கள புகழ்ந்துருவாங்க, அவங்க அப்படியே அடிமையாக மாறிடுவாங்க, அவங்ககிட்ட ஓவர் ஃபெல்லோஷிப் வச்சிருவாங்க. இதுதான் வந்து ஜோசபாத்தினுடைய பிஹேவியர். இது சரியான பிஹேவியர் கிடையாது. என்ன ஆனது, யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போகும் பொழுது அவன் வேஷம் மாறி அங்கே பிரவேசிக்கிறான். யோசபாத்துக்கு வந்து ராஜாவாகவும் இவன் மட்டியில் வந்த சாதாரண ட்ரெஸ்ல வர்றான். அப்பொழுது சீரியா ராஜா சொல்லுகிறான், அந்த ராஜாவை மட்டும்தான் நீங்க அம்பு அடிக்கணும், கொல்லணும், வேற யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்பொழுது யோசபாத் வந்து ராஜ வஸ்திரத்துல இருக்கான், யாகா பக்கத்தில் உட்காந்துருக்கான், சாதாரண ட்ரெஸ்ல இருக்கிறான். பாருங்க வெள்ளாடு என்ன செய்து பார்த்தீங்களா, செமிரியாட அப்படி தள்ளி விட்டுட்டு இது தப்பிச்சு ஓடிடும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்றவங்க சில வெள்ளாடு கூட சேர்ந்துக்கிடுவான், வெள்ளாடு கூட சேர்ந்து அவன் வந்து ஏதாவது ஒரு கேஸில் இவனை தூக்கி போட்டு அவன் தப்பிச்சுட்டு போயிடுவான். ஏன் இந்த வெள்ளாடு கூட சேர்றா, அகாப்பு வெள்ளாடு நீ செமிரியாடு, ஏன் சார் அவன் எப்படி ட்ரிக் பண்ணுறான் பார்த்தீங்களா. அப்படி சொல்லும் பொழுது கத்தர் அவனுக்கு உதவியாக இருந்தார். 2:18-31 வாசிக்கலாம்.
ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார்.
இதோ கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்த அவன் கூக்குரல் போடுறான், கரெக்டா அம்பு அவன் ஈரலுக்கு நேராக அந்த வில் வீரர்கள் ஆயத்தமாகும் பொழுது ஓணி கூச்சல் போடுறான், எதுக்கு நீ அவங்க கூட ஏன் சேர்ந்தா, உன்னுடைய பிகே அவனை டிசைன் பண்ண தெரியல. அவன் சாப்பாடு கொடுத்துட்டானே அவங்ககிட்ட அவனை போய் நீ புகழ்ந்து பேசுறிய. சில ஆட்கள் வந்து அப்படிதான் மயங்கிடுவாங்க. ஆனா இப்ப என்ன உன் உயிருக்கே ஆபத்து, உன் உயிருக்கே அவன் ஆபத்தை ஏற்படுத்திட்டான். ஆனா கத்தர் அவனுக்கு உதவியா இருந்தார். ஹல்லேலூயா. சில ஆத்மாக்கள் நம்ம உயிருக்கே வென வச்சிருவாங்க, ஊழியத்துக்கே வென வச்சிருவாங்க, ஊழியத்தை கொலாஸ் பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், மயங்கிடக்கூடாது. அவங்களுடைய போலி அன்புல மயங்கிடக்கூடாது, ஊழியத்துக்கே உள்ள வச்சிருவாங்க. அதனால இவனுக்கு உயிருக்கே ஆபத்து, ஆனா கத்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதனால அந்த வில் வீரர் பார்த்தா இவன் ராஜா கிடையாது, பக்கத்துல இருக்கவன் தான் ராஜா. அதனால அம்பு அவனுடைய ஈரலை பிளந்தது, ஆகாப் ஈரலை பிளந்தது, அவன் மறித்து போனான். கத்தர் காப்பாற்றினார். இப்பொழுது வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். நான் இங்க தீர்க்கதரிசி வந்து நீர் எப்படி அவங்க கூட சேரலாம், துன்மார்க்கனோடு எப்படி துணை போகலாம் என்று அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார். 19:2.
அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது.
பாருங்க, துன்மார்க்கனுக்கிட்ட போய் நீ இருக்கலாமா? துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உண்மையில் வர வந்துருச்சு. ஆனாலும் நீ இடத்துல சில நல்ல காரியங்கள் இருந்தனால கர்த்தர் உண்மை காப்பாற்றினார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு என்னன்னா அன்புல மயங்கிடுவான், லவ் ஃபார் ஃபெலோஷிப். அப்படி மயங்கக்கூடாது. அவனுடைய பிஹேவியர் உயிருக்கே ஆபத்து வந்துச்சு, ஆனால் கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அதனால அவனுடைய பிஹேவியர் ஞானமாக இல்லை. இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா பேசக்கு நேரம் இல்லை. அந்த ஆகாப்பு ஏசபேலுடைய மகா இருக்கிறாள், அத்தாலியால் தாய், ஏசபேலும் மகா அத்தாலியால், தாயும் மகளும் மோசமானவங்க. அந்த அத்தாலியலை கொண்டு மகனுக்கு கல்யாணத்தை கட்டி வச்சிட்டான். அதனால தாய் பேச்சை கேட்டு அவ இங்கேயும் விக்கிரகாரனையை கொண்டு வந்துட்டான். அங்கதான் ஐடல் ஒர்ஷிப் இருந்தது, அதே ஐடல் ஒர்ஷிப் அது. அங்க தாய் ஐடல் ஒர்ஷிப் பண்றா, இங்க மகா அதை கொண்டு வந்துட்டான். பேர பிள்ளைகளெல்லாம் கொலை பண்ணிட்டான். ஒரு பாட்டி பேரப்பிள்ளையில கொலை செய்வாளா? எல்லாத்தையும் கொலை பண்ணி அவர் ராணியாவே மாறிட்டான். அதெல்லாம் காரணம் இந்த ஜோசபாத்து காரியம்தான். அவன் வந்து லவ் ஃபார் ஃபெலோஷிப், விருந்தை ஏற்படுத்தினோன்னா மயங்கிட்டான். அது அவன் ட்ரிக்கா செய்யறான். இவனை வந்து அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியாது, இவனை வந்து இப்படி அன்பு காமிச்சு தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அவனுக்கு டிசைன்மெண்ட் இல்லை. இது இவனுடைய மிஸ்பிஹேவியரை குறிக்கிறது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவன் மேலே இறக்கமாக இருந்தார். அடுத்தபடியாக இன்னொரு ஊழியக்காரரை பார்க்க வேண்டும். அவன் தான் பீலயாம். இந்த பீலயாம் வந்து கைகூலிக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன். காசு கொடுக்குறாங்களா அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பிரியப்படுத்தி பேசுவது. நிறைய ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்க. எண்ணாகும 22:9 வாசிக்கலாம்.
தேவன் பீலயாம் இடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பீலயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவளை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம்.
சரி போதாது. தொடர்ந்து 22:23, 24:3 த்ரீ சாப்டர்ஸ் வந்து பீலயாமை பற்றி எழுதியிருக்கிறது. பீலயாம் ஒரு தீர்க்க தரிசி. இப்பொழுது பாலாக்கினுடைய ஆட்கள் வருகிறாங்க. நீர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எனக்காக சபிக்க வேண்டும் என்று பாலாக்கு சொல்லுகிறார். அதனால நீர் வர வேண்டும், உமக்கு நிறைய பணம் தரேன், நிறைய கோல்டு தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பீலயாம் சொல்றான், நான் ஜெபம் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு ராத்திரியில ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் செய்ய முடியும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அந்த ஜனங்களை சபிக்காத, நீ அவங்க கூட போவாத. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை போய் நீ சபிக்காத. கர்த்தர் சபிச்ச மனுஷனை நம்ம ஆசீர்வதிக்க கூடாது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மனுஷனை நம்ம சபிக்க கூடாது. அதுதான் ஆண்டவருடைய பாலிசி. அதை தான் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது இவன் நான் வரலன்னு சொல்லிட்டான். அடுத்தபடியாக அவங்க பாலாக்கு மறுபடியும் ஆட்களை அனுப்பி, உமக்கு வந்து ரொம்ப உயர்ந்த பதவி தர, உமக்கு வந்து நிறைய பணம் தர அப்படின்னு சொல்லி அவனை வந்து ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது கத்தட்ட அவன் ஜோம் பண்றான், நீ போன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். முதல்ல போகாத நிறைய இப்ப போங்கிறாரு. அது பரிபூர்ண சித்தம், இது அனுமதிக்க சித்தம். பெர்ஃபெக்ட் வில் அண்ட் வந்து இது பெர்மிசிவில். அப்படி போகும் பொழுது கர்த்தர் அவனை, இந்த கர்த்தருடைய தூதனானவர் அவனை வழி மறிக்கிறார். நான் சொன்னதை தான் நீ சொல்லணும். அவன் போய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று மேசியாவின் வருகையை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். என்னாகவன் 24:17 வாசிக்கிறோம். அவனுடைய ப்ராபஸி எல்லாமே கரெக்ட், ஆனால் அவனுடைய டீச்சிங் தவறானது. எப்படி பாலாக்கிட்டேருந்து பணத்தை வாங்கணுமே, அதுக்காக அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய ப்ராபஸி வந்து கரெக்டு, ஆனால் அவனுடைய டீச்சிங் வந்து ராங். அதே போல் சிலர் வந்து என்ன செய்வாங்க, ராங் டீச்சிங்கை கொடுப்பாங்க. ஜனங்கள் வந்து கெட்டு போறதுக்கு ஏதுவான அவன் ஒரு டீச்சிங்கை கொடுக்கிறான். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 அவசரத்தை வாசிக்கிறோம், வாசிக்கலாம்.
ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதனை.
பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ள உன்னிடத்தில் உண்டு, இதை நான் வெறுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால அவனுடைய பிஹேவியர் என்னதுன்னா லவ் ஆஃப் மணி அண்ட் பிரிஸ்டீஜ் அண்ட் ஹானர். லவ் ஆஃப் மணி பிரிஸ்டீஜ், ரொம்ப பிரிஸ்டீஜ் பார்க்கிறவன். அவன் ரொம்ப ஹானரை எதிர்பார்க்க, மற்றவங்க தன்னை மதிக்கணும்னு நினைக்கிறான். அதனால் அவன் லவ் ஃபார் மணி. இதனால் அவனுடைய ஊழியமானது வீழ்ச்சி அடைஞ்சது. பின்பு என்றால் யோசுவா அவனை பட்டே கருக்கினாலே வெட்டி போட்டான் என்று பைபிளில் பின்னால் இருக்க அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய தலை வெட்டப்பட்டது. பீலேயாம் கைக்கூலிக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கிறவன் என்று அவன் அவ்விதமான பேரை எடுத்தான். இதுதான் பீலேயாம் தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனான். காரணம் என்னவென்றால் அவனுடைய மிஸ்பிஹேவியர், லவ் ஆஃப் மணி, பண ஆசை, பிரிசிஜன் ஹானர். அடுத்தபடியாக நம்ம வந்து சாம்சனை குறித்து நம்ம பார்க்கிறோம். சாம்சனுக்கு அவங்க பண ஆசைலாம் கிடையாது, லவ் ஆஃப் மணிலாம் கிடையாது. அவன் பாப்புலாரிட்டி எல்லாம் அவன் எதிர்பார்க்கல. அவனுடைய ப்ராப்ளம் என்ன, அவனுடைய பிஹேவியர் என்ன, அங்கே சாம்சனை குறித்து நம்ம எங்கே வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16:4-5 வாசிக்கலாம்.
அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதுக்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்போது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள்.
ராம்சனை யாருமே ஒண்ணும் செய்ய முடியல. அவன் ஒரு பட்டணத்துல அடைச்சி போட்டுறாங்க. வெங்கல கேட்ட அவன் பிடுங்கிக்கிட்டு அவன் மலை மேல ஏறி கொண்டு போட்டுட்டான். கழுத தாழ எலும்ப வச்சு 1000 பேரை கொன்று போட்டான். அவனை வந்து ஒன்றுமே இந்த பெலிசர்கள் செய்ய முடியலை. அவனை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலை. அவனை அரெஸ்ட் பண்ண முடியலை. சாம்சனை அவங்க ஜெயிக்கவே முடியாது. அதனால் இப்பொழுது அவன் வந்து தெலீலாள் கூட பழகியிருக்கிறான். தெலீலாள்கிட்ட இந்த பெலிச பிரபுக்கள்லாம் வருகிறான். ஒரு பட்டணத்துக்கு ஒரு பிரபு இருப்பான். அங்கே எத்தனை பட்டணம் இருக்கோ அத்தனை பட்டணத்துக்கும் ஒரு பிரபு இருக்கிறான், ஒரு பிரின்ஸ் இருக்கிறான். அவங்கெல்லாம் 1000 வெள்ளி 1100 வெள்ளிக்காசை அவங்க வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து அதை வந்து ஒரு பேக்கில் கொண்டு வந்துக்கிட்டு, நாங்கள் எல்லாருமே உனக்கு 1100 வெள்ளிக்காசு தரும். அந்த சாம்சன்கிட்ட வந்து அவனுடைய மகாபலம் எதனால வந்துச்சு அப்படிங்கிறத நீ கேட்டு சொல்ல வேண்டும். ஃபைண்ட் அவுட் வயர் இஸ் ஸ்ட்ரென்த் லயத். பிசாசு சபையை கவனிக்கிறான். இந்த சபை எந்தக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த கல்வரி டேப்பனுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பாஸரை ஜெயிக்க முடியல, அந்த ஊழியத்தை நம்ம ஜெயிக்க முடியல. என்ன அதனுடைய ஸ்ட்ரென்த்து எங்களுக்கு எங்கே இருக்குது? அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சி நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம எடுத்துட்டோன்னா அவன் சாதாரண மனுஷன் ஆயிடுவான். நீ வந்து தெலீலாள்கிட்ட நீ அதை கேட்டு சொல்லணும். அவனும் எத்தனையோ முறை அதை ஏமாற்றி பார்க்குறான். கடைசியாக இருதயம் நோகத்தக்கதாக ரொம்ப அவன் வந்து வேதனைப்பட்டு சொல்லிட்டான். இந்த ஜடைகள், 7 ஜடைகள், நஸ்ரேய விரதத்தில் இருக்கிறேன். இந்த நஸ்ரேய வவ் இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் எங்கள் அம்மாட்ட சொன்னார், உன்னுடைய மகன் வந்து சாம்சன் பெயர் இட வேண்டும், அவன் நஸ்ரேயனாய் இருப்பான். அந்த நஸ்ரேட் வவ் கீழே நான் இருக்கிறேன். அந்த இதை கத்தரித்துட்டா நான் சாதாரண மனுஷன் ஆயிருவேன். இப்பொழுது அவர் தெலீலா சொல்கிறார், நீங்கள்லாம் வாங்க, இன்னைக்கு ஒரு சான்ஸ் வாங்க, வந்துருங்க. உள்ளத்தெல்லாம் சொல்லிட்டான். அந்த வெள்ளிக்காசெல்லாம் அவளுக்கு கிடைக்க போகுது. ஒருவேளை 15 பிறப்புகள் இருந்தால் அவங்க எல்லாருமே 1100 வெள்ளிக்காசை கொடுப்பாங்க. அதனால இவ்விதமாக சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் மூட்டை அங்க பொட்டாளத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்பொழுது அவன் என்ன செஞ்சா, அவனுக்கு நல்ல மயக்கத்தை ஏற்படுத்தி மடியில கடத்தி எல்லாத்தையும் வெட்டி விட்டாள். அந்த ஜடையை வெட்டும் பொழுது சாதாரண மனுஷன் ஆயிட்டான். அவங்களை கண்ணை பிடுங்கி அவனை மாவரைக்க வச்சாங்க. பாருங்க, சாம்சனுடைய வீக்னஸ் என்ன? உமன், பெண் ஆசை அவனுக்குள்ளே இருந்தது. இந்த பெண் ஆசையினாலே அவன் தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனான். கடந்த வாரத்தில் என்ன பிரசங்கம் பண்ணேன்? அவனுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன். அல்லேலூயா. அந்த வல்லமையை பெறுவதற்கு பாசிபிலிட்டி இருந்தது. தன் தவறுகளை அறிக்கை செய்தான். அந்த நியூ க்ராப் ஆஃப் ஹேர் அங்கே வந்தது. அவனுடைய பலம் வந்தது. அவன் கடைசியில் பெரிய காரியத்தை செய்தான் என்று சொல்லியிருக்கேன். ஆனால் அவனுடைய ஊழியமானது அங்கே முடிவுக்கு வந்தது. ஏன் அது வந்தது என்றால், உமன் அந்த பெண்ணினாலே விழுந்து போனான். மாம்சத்தின் இச்சையிலே விழுந்து போனான். அவனுடைய பலன், அவன் நஸ்ரேதரத்தின் கீழ இருக்கான். நம்ம இன்னைக்கு ஒரு அனாய்டிங் கீழே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஈகிள் அனாய்டிங் கீழே இருக்கிறோம். ஆனால் துணிகரமான பாவத்தை செய்தால் அந்த அனாய்டிங் நம்மளை விட்டு போய்விடும். அடுத்தபடியாக நம்ம உசியாவை குறித்து பார்க்கிறோம். ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு நாளாக 26:16 வாசிக்கலாம்.
அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுறது பரிசுத்தமாக்கப்பட்ட.
உசியா ராஜா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதனால அவனுக்கு விளைச்சல் நிறைய வந்துச்சு. இராணுவத்தை பலப்படுத்தினான். அவன் அநேக கட்டடங்களை கட்டினான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ரொம்ப டாப்ல வந்துட்டான் உசியா ராஜா. கர்த்தரை தேடும் பொழுது ஆசீர்வாதம். நீங்க ஃபுல்னஸ் ஆஃப் பேட்ல வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங் வர வேண்டும். கண்டிப்பா வர வேண்டும். நான் ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்கிறேன். நீங்கள் ஒருவேளை இப்பொழுது ரொம்ப வருஷம் பிலீவராக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த வார்த்தையில் ரொம்ப சீனியராக மாறும் பொழுது உண்மையிலே நீங்கள் வார்த்தை உங்களுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகும் என்றால், உங்களுடைய இதயத்தில் சாபிக்கப்படும் என்றால், உங்களுடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு உலகப்பரமான ஆசீர்வாதமும் இன்க்ரீஸ் ஆகும். உசியா ராஜாவை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதித்தார். நெக்ஸ்ட் சாலமனாக இருக்கிறான். சாலமனுக்கு அடுத்தாப்புல ஐஸ்வர்யம் உள்ள ராஜா இந்த உசியா தான். அப்படி அவனை வந்து அவ்வளவு ரிச்சா மாற்றுறார். இப்பொழுது அவன் ஸ்பிரிச்சுவல் மேனாவும் இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்யறந்தால், அவனுக்கு ஆவிக்குரிய பெருமை ஏற்பட்டது. அவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இன்னொரு ஸ்தானத்துக்கு போகிறான். என்ன செய்கிறான்? அவன் போய் தூபம் காட்ட போகிறான். அப்பொழுது 80 ஆசாரியர்கள் வந்து, ராஜாவே, நீ ராஜாவா தான் உமா அழைச்சிருக்கிறார். உமனை ஆசாரியை நான் அழைக்கல. நான் ஆரோன் குடும்பத்தாருக்கு தான் அந்த ஆசாரிய ஊழியம். நீர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். நீர் ராஜாவா இருக்கும் பொழுது இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நம்ம என் டைம்ல இருக்க பாஸ்டரும் நிறைய பேர் வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் ராபோஜனம் கொடுக்குறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. பைபிள் எந்த இடத்துலையுமே அதை ஆதரிக்கல. வேலை பார்த்துக்கிட்டு பாஸ்டர் ஆகிறது, அல்லது வேலை பார்த்து முடிஞ்ச பிறகு பென்ஷனை வாங்கிக்கிட்டு ரிட்டையர்டு ஆனவுன்னா நான் ஃபுல் டைம் பாஸ்டருங்கிறது, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பைபிள் ஒத்துக்கொள்ளல. அவங்க பிஹேவியர் சரி கிடையாது. வார்த்தையின்படி சரி கிடையாது. பாஸ்டர் ஆகணும்னு ஆசை, அதுதான் அவங்களுக்கு ஆசை. பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை. எங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்க நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆசை. ஊழியத்துக்கு அவங்கள ஆண்டவர் அழைச்சாரா? அழைக்கல. ஆனால் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆசை. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க ஃபெய்த்து இல்லை. வேலையை ரிசைன் பண்ணு ஃபெய்த்து கிடையாது. ஊழியம் பிரசங்கம் பண்ணணும் பாஸ்டர் ஆகணும் ஆசை, வேலையை ரிசைன் பண்ணு, அந்த ஃபெய்த்து கிடையாது. கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு கதையில் அவங்க இருக்கிறாங்க. அதே போல தான் இவன் அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஆசாரியில் வந்து தடை பண்ணுறாங்க. இருந்தாலும் அவன் ரொம்ப அரோகன்டாக இருக்கிறான். அவனுடைய பிஹேவியர் என்னன்னா அரோகன் டைப், ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு. அவனுக்கு ஆவிக்குரிய பெருமை. அவனுக்கு அரோகன் ஃபெல்லோ. 10 வசனம் வாசிக்கலாம். 19 வசனம்,
அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தின் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிற்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று.
இதோ பாருங்க, அரோகன்ஸ், அவன் கோபம் கொண்டான். உசியா கோபம் கொண்டான், தூப கலசை தன் கையில பிடித்து ஆசாரியோடு கோபமாய் பேசுகிற போது. அதான் அவன் அரோகன் டைப். இந்த பாஸ்டர் ரொம்ப அரோகன் டைப். அவருக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வந்து விட்டது. அவர் அதுக்குன்னு அழைக்கப்படல. அவர் தன்னுடைய ஸ்தானத்துக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. அவன் வந்து வாழ்நாள் முழுசும் குஷ்டரோகியா இருந்து அரண்மனை இல்லாதபடி ஊருக்கு வெளியே ஒரு குடிசையில தங்கி இருந்து செத்தான். பாருங்க, இவ்வளோ பெரிய ராஜா தன்னுடைய பிஹேவியர் அரோகன் டைப். கத்தருடைய கத்தரால அழைக்கப்படாத ஸ்தானத்துக்கு அவன் அதுக்கென்று நியமிக்கப்படல. ராஜாவாக தான் இருக்க வேண்டும். ஆசாரிங்க ஸ்தானத்துக்கு தூபம் காட்ட போகும் பொழுது எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பனிஷ்மெண்ட். அவன் காரணம் என்ன? அவனுடைய பிஹேவியர் சரியில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு பாஸ்டரா இருக்கிறாங்க? அவங்களும் ஆண்டவர் ஆபீஸ்ல ஒரு ஆபீசரா வச்சிருந்தாருன்னா அதோட இருக்க வேண்டியதுதானே. அவங்க எப்படி பாஸ்டர் ஆக முடியும்? ஒருத்தர் தப்பா போனா அந்த தப்பான மாதிரியே பின்பற்றுறது. இந்த சென்னையில நினைச்சா சீனியர் பாஸ்டர்கள் வந்து வேலை பார்த்துட்டு ஒளிஞ்சாங்க, அதை பார்த்துக்கிட்டே மற்றவங்களும் செய்யறாங்க. அது நமக்கு இடர்லாம் இருக்கு, தப்பா இருக்குது, அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்பு இல்லை. அவங்க வேலை பார்த்துட்டு ஒளிஞ்சாங்க, நானும் வேலை பார்த்துட்டு ஒளிஞ்சு செய்யறேன். ஒரு நாள் வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்கிற பெரசங்கியார் வந்துட்டார். நான் குடிச சர்ச்சில் இருக்க சொல்ல அவரை வந்து பிரசங்கம் பண்ண அனுமதிச்சாச்சு. எங்கள் அத்தை வந்து உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் லெக்சரராக இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய போஸ்டில் இருக்கிறாங்க, ரொம்ப படித்தவங்க. அவங்க வந்து நினைச்சாங்க சாமியல் சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறாங்க. முதல்ல தான் வர்றாங்க, ஏன் பிரசங்கத்தை கேட்குன்னு வர்றாங்க. ஒரு பிரதர் வந்து வேலை பார்க்குற ஒரு பாசரை பிரதரை கொண்டு வந்துட்டார். அவன் ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அதுலேருந்து அவங்க வர முடியல, வரலை. அன்னைக்கு ஏன் பிரசங்கத்தை கேட்டவன் தான் இன்னொருத்தரை அங்கே வந்தனால அவங்கள நான் இழக்க வேண்டியதாய் வந்தது. இவங்க வேலை பார்த்து ஊழியம் செய்கிறவங்க தங்களுடைய திறமையை காமிக்க வருவாங்க. புல்பீட்டில் பிரசங்க பீடத்துலேருந்து தங்களுடைய திறமையை காமிப்பாங்க, தாங்க பெரிய ப்ரீச்சராக காமிப்பாங்க. உண்மையான பாசர் ஆத்ம பாரத்தோடு பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் பிரசங்கியாரை இங்கே கொண்டு வரும்பொழுது வேற ஒரு பிரசங்கியாரை கொண்டா அவங்க திறமையை காமிப்பாங்க. அது என்ன செய்யும்? ஆத்மாக்களுக்கு பிரயோஜனப்படாது. அப்படி ஒரு புது ஆத்மா வந்தால் அது எடறிப்பீரும். இதெல்லாம் தான், இதுதான் உசியா ராஜா. உசியா ராஜாவுடைய வந்து தவறான மாதிரி. இந்த தவறான மாதிரியை தான் நம்ம மெசேஜில் இருக்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆண்டவர் அங்களை அழைச்சாரா? நீ உசியா ராஜா, ஏதோ ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார், உன் தவறுக்கு தண்டிச்சா தாங்க முடியாது. உன்னை ஆண்டவர் அழைச்சாரா? உன்னை அனாயிண்ட் பண்ணாரா? உனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குதா? ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரலாமே. ஏன் வேலையை ரிசைன் பண்ண முடியல? உனக்கு அழைப்பு இல்லை. இதுதான் இந்த பிஹேவியர். இந்த பிஹேவியர்னால அவங்களுடைய ஊழியம் வந்து பிரயோஜனம் இல்லாம போகிறது. அவங்களுடைய ஊழியத்தை அவங்களே கெடுத்து கொள்வது. ஒரு ஆத்மாவையும் ராப்சர் கொண்டு செல்ல மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய ஊழியத்தினுடைய முடிவு. அதுதான் அடுத்தபடியாக இங்க எண்ணாகம 16 அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கலாம்.
லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இசையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு
முன்பாக நிறைய இருக்கு. அந்த அவசனத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கோராக ஒரு ஊழியக்காரன். அவன் தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனான். அவனுடைய ப்ராப்ளம் என்ன? அவனுடைய ப்ராப்ளம் வந்து அவனுடைய பதவியில் அவனுக்கு கொடுத்த ஊழியத்தில் அவனுக்கு திருப்தி இல்லை, டிஸ்கன்டென்ட்மெண்ட். அவனுக்கு தன்னுடைய ஊழியத்தில் திருப்தி இல்லை. அவன் ரொம்ப மேலே போகணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் என்னை பாஸ்டராக அழைக்கும் பொழுது நான் அதில் திருப்தியாக இருக்கணும், நான் ஒரு தீர்க்கதரிசியாக மாறணும்னு சொல்லிட்டு சும்மா அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சாபன பிரசங்கர்கள் அப்படிதான். அவங்களுக்கு ஒரு தரிசனமும் கிடையாது. ஒருவேளை பிசாசு அவங்களுக்கு தரிசனம் கொடுப்பானோ என்னமோ தெரியல. அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படி இப்படிம்பாங்க. ஒன்றையும் நம்ம நம்ப முடியாது, ஒரு தரிசனத்தையும் நம்ப முடியாது, எல்லாம் பொய் தான். அதனால இவனுக்கு என்னன்னா, இந்த கோராக்கு வந்து அவனும் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அவனுக்கும் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய வேலை என்னன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா அந்த அந்த மேல இருக்க தகசு தோல் மற்றும் அந்த அந்த மூடு திரைகள் அந்த அந்த பில்லர்ஸ் இதெல்லாம் சுருட்டி கொண்டு போகணும். ஆனா மோசஸ் வந்து தீர்க்கதரிசியா இருக்கிறான், ப்ராஃபட்டா இருக்கிறான். அவனுடைய அண்ணன் வந்து ஆரோன் வந்து ஆசாரியனா இருக்கிறான், பிரதான ஆசாரியன் ஹை பிரீஸ்டா இருக்கிறான். அவனுடைய அக்கா வந்து இத அங்க மீரியாம் அவ்வளவு ஒரு ப்ராஃபட்டஸா இருக்கிறாள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறவளா இருக்க, முக்கியமான லீடரா, முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுது. என்ன இவங்க ஒரே இவங்க ஃபேமிலியே ஊழியத்தை செய்யறாங்க, இவங்களே எல்லா ஊழியத்தையும் எடுத்துக்கொள்றாங்க. இப்படி அவன் மாம்சப்பிரமா திங்க் பண்ணுகிறான். அதை போய் எல்லார்ட்டையும் சொல்லுகிறான். எல்லார்ட்டையும் சொல்லி இப்ப மோசஸுடைய கசின் பிரதர் தான் இந்த கோரா, சொந்தக்காரன் தான். அவன் என்ன செய்யறான், அங்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்தி மாம்சப்பிரமான்னு சொல்லி எல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே செய்யறாங்க. அவங்க குடும்பமே ஊழியத்தை எல்லாம் செய்து. அதனால நமக்கு வந்து நம்மளுக்கும் டேலண்ட் இருக்கு, எல்லாம் இருக்குது, நம்மளை அவங்க மதிக்கல, அவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி 250 பிரபலமானவர்களை சேர்த்து விட்டான். பிரபலமானவர்களுக்கு மோசைக்கு விரோதமாக சேர்த்து விட்டான். நம்ம பாருங்க, அவங்க ஆசாரிய ஊழியம் செய்யறாங்க, நாம் போயிட்டு இதெல்லாம் சுருட்டிக்கிட்டு போக வேண்டியிருக்கு, இதெல்லாம் சுருட்டிக்கிட்டு சுமந்துக்கிட்டு போகணும். இந்த மேனுவல் ஒர்க்கு தான் செய்ய வேண்டியிருக்குது. அவன் தன்னுடைய பதவியில திருப்தி இல்லை, அவன் தன் அழைக்கப்படாத மேலான பதவிக்கு விரும்புகிறான். இதுதான் அநேக ஊழியக்காரர்கள் செய்யற காரியம். அவன் வந்து குறை பேச ஆரம்பிக்கிறான், ஜனங்களை வந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு, இதை நாங்களும் பரிசுத்தமானவங்க தான், நாங்களும் ஆசாரிய ஊழியத்தை செய்வோம். சரி, நீங்க ஆசாரிய ஊழியத்தை தூப கலசம் போட்டு கொண்டு வாங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரான்னு பார்க்கலான்னு சொல்லும் பொழுது 250 பேர் தூப கலசம் கொண்டு வரும் பொழுது தேவனத்துல இருந்து அக்னி வந்து 250 பேரையும் பட்சித்து போட்டு, பிறகு கோராகு கூட்டத்தார் தாத்தா நபீரா கூட்டத்தார பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களுடைய வீட்டை விட்டு விலகி போங்க. என்ன செய்து பூமி அங்க பிளக்கிறது, அவனும் அவனுடைய பெண்ஜாதி பிள்ளைகள் எல்லாருமே உயிரோடு கூட பாதாளத்துக்கு போயிறாங்க. பாத்தீங்களா என்ன மாதிரி நடக்குது? இந்த கோராகு தன்னுடைய ஊழியத்திலே திருப்தி இல்லை, அவன் வந்து மேல போசு பாசராகணும்னு ஆசைப்படுறான். அதான் இன்னைக்கு சிஎஸ்ஐல பிஷப் ஆகணும், நம்ம வந்து செக்ரட்டரியா மாறணும், லே செக்ரட்டரியா மாறணும், அப்படியெல்லாம் நிறைய போஸ்ட்ல அங்கே இருக்கு. இதை மாதிரி இந்த ஸ்தாபனத்தில் அவங்க அப்படி ட்ரை பண்ணுவாங்க. இங்க வந்து கோராகு வந்து என்ன செய்யறான் என்றால், உள்ளுக்குள்ளே குட்டையை கிளப்பி அவன் வந்து இவ்விதமாக மோசஸுக்கு விரோதமாக அவன் செயல்படும் பொழுது, மோசஸ் ஆரோனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது என்ன பனிஷ்மெண்ட் கிடைத்தது, அவன் இருக்கிற ஊழியத்தை இழந்து போனான். அடுத்தபடியாக எண்ணாகம் 13:31 வாசிக்கலாம். எண்ணாகம் 13:33 வாசிப்போம்.
அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும்.
சரி, இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். காதேஸ் பர்னா என்ற இடத்துல வந்த உடனே 12 பேர் அனுப்பும் பொழுது 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. யோசுவா காலேப் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. அந்த தேசம் வந்து உண்மையிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், ஆனாலும் அது குடிகளை பச்சிக்கிற தேசம், அவங்க பலவான்கள், நம்ம வந்து வெட்டுக்கிளி போல இருக்கிறோம், அதை நம்மால ஜெயிக்க முடியாது. பாருங்க, 10 ஸ்பைஸ் வந்து தே ப்ரீச் தம் அவே ஃப்ரம் த ப்ராமிஸ். ப்ராமிஸை போதிக்கிறது இருக்கிறது, ப்ராப்ளத்தை போதிக்கிறது இருக்கு. இவங்க ப்ராப்ளத்தை போதிக்கிறாங்க, ப்ராமிஸை போதிக்கலை. அதனால ஒரு பாஸ்டர் என்ன செய்யணும், இந்த மெசேஜில் வந்தால் உங்களுக்கு ஹீலிங் இருக்குது, நீங்கள் உண்மையான விசுவாசத்தோடு ராபோஜனம் எடுத்தால் உங்களுக்கு ஹீலிங் இருக்குது, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, மீட்பின் ஆசீர்வாதங்கள், ரெடெம்ப்டிவ் பிளஸ்ஸிங், கல்வாரியில் சம்பாதிச்ச எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தம், உங்களை ஆண்டவர் லிஃப்ட் பண்ணுவார், பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு ரேப்சர் கிடைக்கும், உங்களுக்கு பாடி சேஞ்ச் கிடைக்கும், நமக்கு அப்படி ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ப்ராமிஸை போதிக்கணும். கர்த்தருடைய கிருபையினால நான் ரொம்ப ஜாஸ்தியாக போதிச்சிருக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே ப்ராமிஸ் பண்ணி போதிக்க. அவங்க வந்து ப்ராப்ளத்தை போதிச்சா இந்த செய்தி கஷ்டமான செய்தி, யாருமே இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. இந்த செய்தியில் வந்தால் என்னது, ஊழியக்காரர்கள் ஊழியம் செஞ்சா ஒண்ணுமே கிடைக்காது, யாருமே சபைக்கு வர மாட்டாங்க. இது கடினமான மெசேஜ். தீர்க்க தரிசின்னு சொன்னாலே எல்லாம் ஓடிடுவாங்க. இந்த மாதிரி பிராபலத்தை போதிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. என்கிட்டையும் நிறைய பேர் பிராபலத்தை தான் சொன்னாங்க. நான் வந்து இது தேவனால ஏற்படுத்தப்பட்ட வார்த்தைன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் பிராமிஸ போதிக்க வேணும். இதுல என்னென்ன பிளஸ்ஸிங் இருக்கிறது, இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவர்ல என்ன பிளஸ்ஸிங் இருக்குது, பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா பிளஸ்ஸிங்கும் இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவர்ல இருக்குது. ஆனா யோசுவாவும் காலேபும் பிராமிஸ போதிக்கிறாங்க, கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு கொடுத்து விட்டார், ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டார், அது இப்பொழுது நமக்கு சொந்தமான நேர், இதை நம்ம ஈஸியா அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது கடினமான உபதேசம். யாரு இதை கடைபிடிக்க முடியும்? ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கணுங்கிறாங்க, இதோ இதுல வந்தா நிறைய சோதனை வரும் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இவங்களும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க தான், ஆனா அவங்க என்னத்தை போதிக்கிறாங்க, ப்ராப்ளத்தை போதிக்கிறாங்க, ப்ராமிஸ போதிக்கல. ரியல் பிரீச்சர் என்ன செய்வார் என்றால் ப்ராமிஸ போதிப்பார். அந்த 10 பேரும் வாதையினால செத்தாங்க. அவங்களுடைய முடிவு வந்து பரிதாபமாக மாறினது. அன்பிலீஃப் அவங்க போதித்தாங்க, அவங்க ப்ராப்ளத்தை போதித்தாங்க, ப்ராமிஸ போதிக்கல. அந்த மெசேஜ் பாஸ்டர் என்ன செய்யணும், ப்ராமிஸ போதிக்கணும். அடுத்தபடியாக இன்னொரு உதாரணம், ஏசாயா 6 அதிகாரத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஏசாயா 6:1 வாசிக்கலாம். 9வது காரியம் சொல்றேன்,
மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல்
வீற்றிருந்தார். ஏசாயா 6 அதிகாரத்தை நீங்க முழுசு வாசிக்கும் பொழுது அதுல என்ன ஆசியம், உசியா ராஜா மரித்து விட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வாலிபன், உசியா ராஜாவும் அவங்க கூட வாழ்ந்தவர் தான், அதனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ராஜாவும் தீர்க்கதரிசியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால உசியா ராஜா அங்க ராஜாவா ஆன பிறகு இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எல்லாம் சப்ளை பண்ணார், ஒரு குறைவு இல்லாம அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார். உசியா ராஜாவை நம்பி ஜீவித்தான். ஆனா உசியா ராஜா ஒரு ராங் எக்ஸாம்பிளா மாறிவிட்டான், தவறான ஒரு உதாரணமா மாறிவிட்டான். அவன் கோபக்காரனா மாறி ஆசாரிய ஊழியத்தை எடுக்கும் பொழுது கர்த்தர் அவனை குஸ்ரோகியாக மாற்றிவிட்டார். இதை பார்த்த உடனே உடனே தேவாலயத்துக்கு போறான். ஆண்டவரே, நான் உசியா ராஜாவை ஒரு மாதிரியா வச்சிருந்தேன், மாடலா வச்சிருந்தேன், ஆனா வந்து அவன் வந்து இப்படி போயிட்டான், மிஸ்டேக் ஆகி போச்சு. நீ தேவ சமுத்திரம் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது கேரு அந்த செராபீன்கள் அங்க பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அங்க சொல்லும் பொழுது, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உடல் உள்ள மனுஷன், அசுத்த உடல் உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். உன்னை சேராபின் ஒருவன் வந்து அக்னி தழலை பலிபீடத்திலிருந்து எடுத்து வந்து நாக்க தொட்ட உடனே அவன் கிளின்ஸ் ஆகிவிட்டான், சுத்திகரிக்கப்பட்டு விட்டான். அப்பொழுது 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாரை அனுப்புவேன், யார் எமது காரியமாக போவான் என்று அந்த சத்தம் கேட்டு தேவனுடைய சத்தம் கேட்டது. அப்பொழுது என்னை அனுப்பும் நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். அதெல்லாம் முதலாவது என்ன, அவன் வந்து ராங் எக்ஸாம்பிள், உசியா ராஜாவை நம்பி இருந்தான், மனுஷனை நம்பி ஊழியம் செய்தான், அவன் அவனுக்கு எல்லா உதவியும் செய்வான்னு சொல்லும் பொழுது இப்பொழுது அவன் ராங் எக்ஸாம்பிளா மாறிட்டனால இப்பொழுது உண்மையான ராஜா அங்க ராஜாதி ராஜா இந்த சேனைகளின் கர்த்தரை நோக்கி வரும் பொழுது அவர் அவனை கிளின்ஸ் பண்ணுகிறார், அவனை சுத்திகரிக்கிறார். கன்ஃபஷன், கிளின்சிங் அண்ட் கமிஷன், பாவ அறிக்கை செய்கிறான், ஆண்டவர் அவனை சுத்திகரிக்கிறார், பின்பு அவனுக்கு ஊழியத்தை கொடுக்கிறார். அவன் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட போதிக்க வேண்டும். பைபிளில் மொத்தம் எத்தனை புஸ்தகம் இருக்குன்னா 66 புஸ்தகம் இருக்கு. பழைய ஏற்பாடில் 39, புதிய ஏற்பாடில் 37, 39, 37 கூட்டினீங்கன்னா என்ன, புதிய ஏற்பாடில் 27, அதில் கூட்டினீங்கன்னா மொத்தம் 66 வரும். ஏசாயத்துக்கு திசையில் எத்தனை புஸ்தகம் இருக்குது, 66 புஸ்தகம் இருக்குது. அதனால அவன் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட போதிக்க வேண்டும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, பரிபூர்ணமான வார்த்தை. இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு வந்திருக்கு. அதனால அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவன் போதிக்க வேண்டும் என்றால் அவன் வந்து தவறுகளை அறிக்கை செய்ய வேண்டும். அவன் மனுஷன் மேல நம்பிக்கை இல்லாதபடி கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒருத்தர் உள்ளத்துல ஏவனால்தான் அவங்க ஆஃபரிங் கொடுக்க முடியும். அதனால கர்த்தர் தான் அவங்கள பயன்படுத்துறாரு. நம்ம ஒரு பாஸ்டர் வந்து கர்த்தர் தான் நம்பி இருக்கணும். அதெல்லாம் இவன் ஏசாயத்திற்கு தேசிய மாம்ச பலத்தை சேர்ந்து கொண்டான். இப்பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது Confession, cleansing and commission. அவனுக்கு இப்பொழுது ஊழியம் கொடுக்கப்படுது. என்ன ஊழியம்? நீ வந்து you are a preacher of the fullness of word. Amen.
Amen.
I am a preacher of the fullness of word. அதுதான் பெரிய சந்தோஷம். அதுதான் ஒரு சிலாக்கியம் ஒரு கிரேஸ் என்னன்னா, இந்த பரிபூர்ணமான வார்த்தையை போதிக்கும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இப்ப ஏசாய தீர்க்கதரிசிக்கு என்னன்னா, அவனுடைய கமிஷன் என்னன்னா, நீ வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட போதிக்க வேண்டும். யாரை அனுப்புவேன், யார் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட போதிப்பா? மெசேஜ் பாஸ்டர்ஸ் யாரும் போதிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் எங்க யாரும் சரியானபடி போதிக்கல. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட யார் போதிப்பா? ஆண்டவர் உலகம் எங்கிலும் சில பாஸ்டர்ஸ் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட போதிக்கிறாங்க. 66 அதிகாரத்தில் பைபிள் முழுசும் அடங்கி இருக்கிறது. அதனால என்றால், அங்க வந்து அவன் டினாமினேஷனல் அல்ல, அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் த ஹெவன்லி கிங். அவன் ஏர்த்லி கிங்க பிலீப் நம்பி இருந்தான், இப்பொழுது ஹெவன்லி கிங்க சார்ந்திருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட போதிக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு அந்த கமிஷனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பின்பு கடைசியாக லேவியராகமம் 10:1-2 வாசிக்கலாம். லேவியராகமம் 10:1-2.
பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள்.
பாருங்க, இங்க வந்து நாதாபும் அபியும் ஆரோனுடைய குமாரர்கள், பிரதான ஆசாரியனுடைய ரெண்டு மகன்கள், ஆசாரிய குடும்பத்திலே பிறந்திருக்காங்க, ஆசாரிய ஊழியம் செய்யும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. காலிங் கரெக்ட், எல்லாமே கரெக்ட், அனாயிண்டிங் எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் அவங்க மிஸ்பிஹேவியர், அவங்களுடைய தவறான நடவடிக்கை என்னவென்றால், கர்த்தருக்கு தூபம் காட்ட வேண்டும் பொழுது அடுப்புலேருந்து ஃபயர் எடுத்து வந்துட்டாங்க. அதான் அன்னி அக்னி, ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர். அவங்க பலிபீடத்திலேருந்து அக்னி எடுக்க வேண்டும். பலிபீடத்தில் ஃபயர் எப்படி வந்தது? அது வானத்திலேருந்து வந்தது. காட் கிவன் ஃபயர், தேவனத்திலிருந்து வந்த அக்னி. அந்நிய அக்னி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அது தேவனத்திலிருந்து வராத அக்னி. அதான் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர். தேவனத்திலிருந்து வராம அக்னி மனுஷனால உண்டாக்கப்பட்ட ஃபயர், அவங்க அடுப்புல இருக்கிற அக்னி. அதை கொண்டு வரும் பொழுது என்ன ஏற்பட்டது? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஃபயர் வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லயே செத்து போயிட்டாங்க. ஆரோனுக்கு எப்படி மனசு கஷ்டமாயிருக்கும், தன்னுடைய ரெண்டு மகன்களையும் இழந்து போயிட்டான். ஒரு சின்ன மிஸ்டேக் தான், பலிபீடத்திலேருந்து அக்னியை கொண்டு வராம அடுப்புல இருந்து வீட்டில இருந்து கொண்டுட்டான். அதான் ஸ்டேஞ்ச் ஃபயர். இது தேவனத்திலிருந்து வந்த அக்னி, இது வந்து அவனுடைய அவன் உண்டாக்கின அக்னி, மனுஷனால உண்டாக்கப்பட்ட அக்னி. அதனால தேவனத்திலிருந்து வந்த வார்த்தை இருக்கிறது, மனுஷனால உண்டான வார்த்தை இருக்கிறது. அதனால தேவனத்திலிருந்து வந்த வார்த்தையை தான் ஒரு பாஸ்டர் போதிக்க வேண்டும். அவர் தீம் காமிக்கணும். இன்னைக்கு பிரதர் பிரணாம் என்ன செஞ்சார் என்றார், சொல்லி இருக்கிறார், ஃபர்ஸ்ட் கமிங் கேப்ரியல் அங்கே அனௌன்ஸ் பண்ணார். கேப்ரியல் அனௌன்ஸ் த ஃபர்ஸ்ட் கமிங். அந்த கேப்ரியல் தான் ஹீ வில் அனௌன்ஸ் த செகண்ட் கமிங். அதே கேப்ரியல் தான் வந்திருக்கிறார், ஃபர்ஸ்ட் கமிங் அறிவித்து அதே தான் வந்திருக்கிறாரு. நான் என்ன செய்யறேன், எல்லா வார்த்தையின் படி பிரதர் பிரணாமுடைய கோட்ஸ் படி சொல்லுகிறேன். அப்படி சொல்லும் பொழுது அது ஸ்டேஞ்ச் ஃபயர் கிடையாது. ஒருவேளை மற்றவனுக்கு ஸ்டேஞ்சா தெரியலாம், ஆனா எல்லாமே பைபிள் படியும் தீர்க்கதரிசி செய்தி படி இருக்கும் பொழுது இது தேவனத்திலிருந்து வந்த அக்கினி. ஆனா அவன் சொந்த அக்கினியை கொண்டு வரும் பொழுது என்ன ஏற்பட்டது? அவனுடைய பிஹேவியர் சரியில்லை, ஆண்டவர் அவனை அடித்து போட்டு விட்டார். அதனால நம்ம வந்து ஹேண்டில் த ஃபயர் ஆஃப் காட், தேவனுடைய அக்கினியை கையாளும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் கிரேட்டஸ்ட் மெசேஜ் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிரேட்டஸ்ட் மெசேஜ், இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத கிரேட்டஸ்ட் மெசேஜ், கிரேட்டஸ்ட் ஃபயர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிரேட்டஸ்ட் மெசேஜ் வந்து ஆண்டவர் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். God is watching over his word. நான் பிரசங்கம் பண்றதா, இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவன் வார்த்தையின்படி போதிக்கிறானா, தன்னுடைய இஷ்டத்தின்படி போதிக்கிறானா? God watches over his word. ஆண்டவர் மோசே மூலமா சொல்லியிருக்கிறார், பலிபீடத்திலிருந்து தான் அக்கினியை கொண்டு வந்து தூபம் போடணும். அந்த வார்த்தையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இவன் தப்பு பண்ணிட்டான். தேவனிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடு தான் இங்க போதிக்கணும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய சொந்த கருத்துக்களை இங்க போதிக்க கூடாது. ஸ்டேஞ்ச் ஃபயர் இருக்கணும். God watches over his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறார். இது கிரேட்டஸ்ட் மெசேஜ். இது உங்களுக்கு பாடி சேஞ்சை கொண்டு வரும், இது உங்களுக்கு ராப்சரை கொண்டு வரும், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் மெசேஜ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது தேவனிலிருந்து வந்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வந்த வார்த்தை. இந்த ஃபயர் வந்து தேவனிலிருந்து வந்திருக்கிறது. ஆனாலே ஒரு பாஸ்டர் வந்து அதை சரியானபடி கையாளவில்லை என்றால் அவருடைய ஊழியம் முடிவடைகிறது. இப்பொழுது நம்ம சாம்சனை பார்த்தோம், இதோ உசியா ராஜாவை பார்த்தோம், பீலையாமை பார்த்தோம், கோராவை பார்த்தோம், ஜெரோபியாமை பார்த்தோம், அது மாதிரி சவுலை நம்ம பார்த்தோம். எல்லாருமே அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அவங்களுடைய ஊழியம் வந்து எப்படி சீர் அங்கே பாலடைஞ்சு போனது என்பதை பார்க்குறோம். ஊழியம் செய்கிறது சும்மா தடி எல்லாம் அந்த தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரான் ஆனான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் செய்தி தெரிஞ்சிட்டா உடனே பாஸ்டர் அவங்க வீட்டிலே சர்ச்சை ஆரம்பிச்சிட வேண்டியதான். எவ்வளவு பெரிய தண்டனை வரும் தெரியுமா அவங்களுக்கு? அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. உங்களுக்கு டிசைன்மெண்ட் வேணும். இந்த ஊழியம் எப்படி ஏற்படுத்தப்பட்டது? வீட்டு மேல அவங்க இஷ்டம் போல சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இது தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஊழியமா? எவ்வளவு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். காலிங் இருக்கா, அனாயிட்டிங் இருக்குதா? இது அவங்க சொந்தமா ஊழியத்தை ஏற்படுத்தினாங்களா? அதெல்லாமே கைவிடப்படும். ஓ, அவங்க ஊழியம் வந்து ரேப்சர்ல முடிசூட்டப்படாது. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கிரேட்டஸ்ட் மெசேஜ் கொடுத்திருக்கிறார். ஒரு பாஸ்டர் ஜனங்களை பெர்ஃபெக்ட் ஃபெய்த்ல வழி நடத்த வேண்டும். ஒரு பாஸ்டர் தன்னுடைய சபையை வந்து கரைதரை இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றமான சபையாக மாற்ற வேண்டும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளை சேர்த்துக்கணும், நம்ம பாஸ்டர் ஆகணும் அப்படிங்கும் பொழுது அது வந்து ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஒரு பாஸ்டருக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அந்த ஜனங்களை வந்து ராப்சரிங் கிரேஸுக்கு வழி நடத்த வேண்டும். ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான், தாழ்மையோடு கீழ்ப்படிந்தான். உன் குமாரனை நீ பலி செலுத்துன்னு சொல்லும் பொழுது அது எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிந்தான். நீ இந்த கடல் மேல நடந்து வான்னு சொல்லும் பொழுது பேதுரு தைரியமா நடந்து போனான். அதே மாதிரி முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான் உண்மையான ஊழியக்காரர்கள். அவங்களுடைய பிஹேவியரை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் ஒன்றும் கவனிக்கலன்னு நினைக்காங்க, சின்ன ஆக்டிவிட்டீஸோட கவனிச்சுட்டு இருக்கார். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸையும் கவனிக்கிறார். இந்த மெசேஜில் இருக்கீங்க, கிரேட்டஸ்ட் மெசேஜில் இருக்கிறீங்க. உங்கள் பிஹேவியர் விதமாக நீங்கள் உலகப்பிரமான மனுஷன் போல இருக்கிறீங்களா, அல்லது உலகப்பிரமான மனுஷனை விட மோசமான கேரக்டர் இருக்குதா, எல்லா விதமான துர்க்குணங்களும் இருக்கிறதா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த மெசேஜ் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இது ராப்சரிங் கிரேஸ் நமக்கு கொண்டு வருது, இம்மார்டாலிட்டியை கொண்டு வருது. அழிவில்லாமே அடைய போறோம், நெக்ஸ்ட் வேர்ல்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். அவ்வளவு கிரேட்டஸ்ட் மெசேஜை கொடுக்கும் பொழுது சும்மா எல்லாரும் இதுல பிரசங்கம் பண்ணிடலாமா? எல்லாரும் அவங்கவுங்க சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிடலாமா? நாலு பேரை வச்சு சர்ச்சை, நிறைய பேர் சபையில பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு பேர் தான் இருப்பாங்க. பத்து வருஷம் கழிச்சு போனாலும் அந்த அஞ்சு ஆறு பேர் தான் இருப்பாங்க. என்ன அது, அவங்கள ஆண்டவர் உங்களுக்கு உண்மையிலே அழைச்சாரா? அதனால பிஹேவியர் ஆஃப் சம் பாஸ்டர்ஸ். இப்பொழுது நான் உங்களுக்கு பத்து பேரை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய பிஹேவியர் வார்த்தையின்படி இருக்கட்டும். நான் பிரைடாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். உமக்கென்று நான் சேவை செய்ய வேண்டும். என்னுடைய சாணத்திலே நான் திருப்தியாக இருந்து ஊழியம் செய்ய வேண்டும். எனக்கு கொடுத்த அனாயிட்டிங் படி நான் செய்ய வேண்டும். என் லைஃப் அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அநேக ஆத்துமாக்களை நான் கர்த்தரிலே வழி நடத்த வேண்டும். இந்த பிரைட் மினிஸ்ட்ரியில் என்னுடைய பாற்றை நான் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணும். கர்த்தாவே, எமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம்பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம்பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா, ஏழைக்கு மாறும் கீழ்மை கண்பாரு ஏழைக்கு மாறாத கண்பார் என்ன. எங்களை நேசிக்கிற பலக பிதாவின் அருமையான நாளிலே உங்களுடைய சமூகத்திலே சில உதாரணங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த என்டைர் மினிஸ்ட்ரி எவ்விதமாக இருக்க வேண்டும்? God is watching over his word. நீர் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறோமா என்று பார்க்கிறீர். எங்களை பிரைடாக அழைத்திருக்கிறீர். நாங்கள் உன்னுடைய பிரைடினுடைய ஒரு பாகமாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. நாங்கள் வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்கும் பொழுது, வார்த்தையின்படி பிகேவ் பண்ணும் பொழுது, சவுல் பயந்தது போல எங்களுக்கு மற்றவர்கள் பயப்படுவார்கள். நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது மற்றவர்கள் பயந்து தான் ஆக வேண்டும். எங்களுடைய லைஃப் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் மகிமையிலே முடிசூட்டப்படுவோம். எங்களுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். எங்களுடைய முடிவு ஜெயம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பிஹேவியர் வார்த்தையின்படி இருக்கிறது. இப்பொழுது வார்த்தையின்படி பிஹேவ் பண்ணாதபடி, அவர்கள் தங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி பிஹேவ் பண்ண 10 பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். 10 எக்ஸாம்பிளை பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. அது எங்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை பார்த்து எச்சரிப்பை அடைய வேண்டும். அவங்க பண்ண மாதிரி நாங்கள் பிஹேவ் பண்ணாதபடி நாங்கள் வார்த்தையின்படி பிஹேவ் பண்ணும் பொழுது எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறது. சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியாது. நாங்கள் ப்ராமிஸை ப்ரீச் பண்ணுகிறோம், ப்ராப்ளத்தை ப்ரீச் பண்ணலை. அந்த 10 பேர் ப்ராப்ளத்தை ப்ரீச் பண்ணாங்க. ஆனால் காலேப் ஜோஷுவா ப்ராமிஸை ப்ரீச் பண்ணுறாங்க. அவங்க அவிதமான ப்ரீச்சராக இருந்தார்கள். நாங்களும் அதே போல் ப்ரீச்சராக இருக்க உதவிச்சு. டேவிட் போல நாங்கள் ஞானமாய் பிகே பண்ண உதவிச்சு. சத்ரு எங்களுக்கு விரோதமாக இருக்கிறான். எப்பொழுது எங்களை வீழ்த்தலாம் என்று நினைக்கிறான். ஆனால் நாங்கள் ஞானமாக பிகே பண்ணினால், விவேகமாக பிகே பண்ணினால், வார்த்தையின்படி பேசினால் சத்ரு எங்களை ஜெயிக்க முடியாது. எங்களுக்கு குறித்து ஒரு ப்ராபசி இருக்கிறது. எங்களை குறித்து ஒரு ப்ராமிஸ் இருக்கிறது. அதை சாத்தான் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த எரோபியாமுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அவனுடைய ஃபெய்த் வந்து ப்ராமிஸ் மேலே இல்லை. அவனுக்கு அவன் இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு பயம் வந்தது. அவன் தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனான். தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனான். தன்னுடைய குடும்பத்தை இழந்து போனான். எங்களுக்கு எவ்வளோ எச்சரிப்பாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் வார்த்தை கேட்டபடியே பண்ணி நாங்கள் எங்கள் செய்கையிலே வல்லவர்களாக இருக்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க, நாங்கள் ரியல் பிரைடாக இருக்கத்தக்கதாக, நாங்கள் ரியல் பிரைடு மினிஸ்ட்ரி செய்யத்தக்கதாக எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீர் தாமே அருளி செய்வீராக. ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகிமை கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.